व्यामोहतस्थटितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्धनं देवकी परमानन्दम्। பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலக இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புன்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்ட ஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழிசூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்கவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எஞ்ஞனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னெஞ்சமே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீக வரதா ஹரி விட்டலா ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ஜெய் போலோ பாரத் மாதா கீ ஜெய் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று 68 வருஷம் இன்னைக்கு சுதந்திரமா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எந்த இடத்துல வேணாலும் நம்முடைய தேசத்தை பத்தியும் நம்முடைய தெய்வங்களை பத்தியும் பரஸ்பரம் பேசுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சுதந்திரம், அவ்வளவு அழகா ஜெயிச்ச ஒரு சுதந்திரம். சுப்பிரமணிய பாரதி, வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், எத்தனையோ பேர் இந்த தேசம் நன்னா இருக்கணும், எல்லா ஜனங்களும் சுதந்திரமா இருக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன் உயிர் எல்லாத்தையும் கொடுத்து காப்பாத்தி மீட்டு கொடுத்த ஒரு சுதந்திரம். ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை. ஏதோ உடம்பு முடியல, வைத்தியரை போய் பார்க்கிறோம், மருந்து சாப்பிட்டோம், உடம்பு சரியாயிடுத்து அப்படின்ற மாதிரி இல்லை. ரொம்ப விசேஷமான ஒரு சுதந்திரம் தேசத்தினுடையது. அத்தனை பேரும் சாதாரணமா வாங்கல, கண்ணீர் விட்டு வளர்த்தோம். சும்மா இல்லை, சாதாரண சுதந்திரம் இல்லையே. சர்வேசான் கதர்றார் பாரதியார். ஒவ்வொரு நாளும் சுதந்திர தினம் அப்படின்னா சரியா சொல்லணும்னா நமக்கெல்லாம் நல்ல தேசப்பட்டு இருக்குன்னா இன்னைக்கு கதறி அழணும். இந்த தேசத்துல எத்தனை பேருடைய உயிரை விலை கொடுத்து உக்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா? எத்தனை பேருடைய எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தை விலையா கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா? எத்தனை பேர் தன்னுடைய சொத்து, வாவு சிதம்பரனார், கோடீஸ்வரன், அவள்லாம் சௌக்கியமாவே இருந்திருக்கலாம், கேள்வி யாரும் கேட்க முடியாது. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன், தேசத்துக்காக அத்தனையும் கொடுத்துட்டார், செக்கெழுத்தார், என்ன பாடுபட்டார் பாரதியார். நிஜமாவே நமக்கெல்லாம் தேசம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மட்டும்தான் ஞாபகம் வருது. அவளுக்கு முழு மூச்சு அதுதான் இருந்துச்சு. இந்த தேசம் ரொம்ப வசதியான ஒரு தேசம். பாரத தேசவாசி அப்படின்றது நெஞ்சு நிமிந்து சொல்லணும். ஒரு நாளும் நம் தேசத்தை பத்தி ஒரு குறை சொல்லக்கூடாது. சொன்னா அந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. எத்தனை கோடி ஜென்மா நரகத்துல இருக்கணும்னு தெரியாது. என்ன, ராமனும் கிருஷ்ணனும் பிறந்து விளையாடின ஒரு தேசம் இது. எத்தனையோ ரிஷிகள் தபசு பண்ண தேசம் இது. வால்மீகி மகரிஷி, வசிஷ்டர், வேதவியாசர், சுகபிரம்ம மகரிஷி, இப்படி பெரிய பெரிய ரிஷிமார்கள்லாம், மார்கண்டேய மகரிஷி, வாழ்லாம் தபசு பண்ண ஒரு பூமி. காஞ்சி பரமாச்சாரியா, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி ராகவேந்திரர், சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர் பகவத்பாதர், மத்வாச்சாரியா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ வல்லபாச்சாரியார், எத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பெரிய லிஸ்ட் இது. அத்தனை பேரும் வாழ்ந்த ஒரு பூமி அரவிந்தர். சாதாரண ஒரு தேசம் இல்லை. சந்தநாமதேவர், துகாராம் மகராஜ், மீரா மாதா, சக்குபாய் மாதா, இவாள்லாம் வாழ்ந்த ஒரு பூமி. நித்தியம் ராசக்கிரீட நடக்கக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். நித்தியம் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் பகவான் அனுபவிச்சுருக்கிற ஒரு தேசம் பாரத தேசம். ரொம்ப உயர்ந்ததான ஒரு தேசத்தில் இருக்கும். எந்த விதத்திலையும் குறை ஒன்றும் இல்லாத ஒரு தேசம் பாரத தேசம். இந்த தேசத்தை கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. இது வெறும மண் இல்லை, தேசம்ன்றது வெறும் மண்ணு கிடையாது. எத்தனையோ பெரியவர்களுடைய தவம் அத்தனை அற்புதமானது, அத்தனை விசேஷமானது. மகான்களுடைய பாத தூளியினாலே நிரம்ப பெற்ற ஒரு தேசம் பாரத தேசம். வீரத்துக்கும் குறவில்லை, கருணைக்கும் குறவில்லை, தனத்துக்கும் குறவில்லை, நீங்காத செல்வம் நிறைந்து. தெய்வத்தோட விளையாடும் ஒரு தேசம் பாரத தேசம், தெய்வத்தை பலவிதமா அனுபவிக்க தெரிஞ்ச ஒரு தேசம் பாரத தேசம், அத்தனை விதமான ஆயக்கலைகள் 64 சொன்ன ஒரு தேசம், விஞ்ஞானத்துல மிக உயர்ந்த ஒரு தேசம். இன்னைக்கு என்ன விஞ்ஞானம் நமக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கோம், ஆரியப்பட்டா முதற்கொண்டு 0 இருக்கு, அது சொன்னதே நாம தான். நிறைய விஷயங்கள் எல்லாமே சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். அதனால பெருமைப்படணும், ஹிந்துஸ்தானம் அப்படின்னா உயர்ந்ததானம். அதனாலதான் அதுதான் பாரதியாரோட விசேஷம். சுதந்திரம் அடைஞ்சா எப்படி இருக்கும்ன்றத திவ்ய திருஷ்டியில பார்த்து சொல்லிட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே சங்கு கொண்டேன்றார், முழங்கணும்ன்றார். அவ்வளவு வசத்தி இந்த தேசம், இந்த தேசத்துல இருக்கிறதுனாலயே சத்தியமா தெய்வ தரிசனம் பூரணமா கிடைக்கும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த தேசத்துல இருந்தாலே போதும், பாண்டங்கள் ஈர பண்ணக்கூடிய ஒரு தேசம், ரங்கநாதன் படுத்திருக்கிற ஒரு தேசம், 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசம், முருகனுடைய அறுபடை வீடு இருக்கக்கூடிய தேசம், 108 திவ்ய தேசங்கள்ல 105 திவ்ய தேசம் இருக்கக்கூடிய ஒரு தேசம். எத்தனை வேணும் இன்னும் அவ்வளவு சொல்லிட்டு போட்டோம்னா, அவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கோம் நம்ம. எல்லா தேசங்களையும் காட்டிலும் ஒரு படி மேல இருக்கக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். இந்த தேசம் நன்னா இருக்கும், இருந்தே ஆகணும். நாம் எல்லாரும் அதற்காக பிரார்த்தனை பண்ணியே ஆகணும். ஒரு நாளும் இந்த தேசப்பற்று மாறக்கூடாது. திரும்ப ஜனனம் எடுத்தாலும் இதே பாரத தேசத்துல தான் பிறக்கணும். இன்னைக்குமே பாரத் மாதாவுடைய குழந்தையா தான் இருக்கு, அதுதான் வசதி. அவ்வளவு வசதியான ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை காட்டிலும் விசேஷமானது. யாத்திரிமா சொன்னா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சொன்ன வார்த்தை, லங்கைய ஜெயிச்சுட்டான், ராவண வதம் ஆயாச்சு. அப்ப விபீஷணன் சொல்றான், ராமா உன்னுடைய பலத்தினாலே உன்னுடைய யுத்தத்தினாலதான் அந்த லங்கைய ஜெயிச்சோம், நீ இந்த லங்கையிலேயே இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, நான் உனக்கு சேவகனா இருக்கேன்றான் விபீஷணன். அப்ப ராமச்சந்திரன் சொல்ற, ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி, இலங்கை நன்னாதான்பா இருக்கு, நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு இடம் லங்கை. ஆனாலும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய தேசமும் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது என்றார் சுவாமி. 14 கழிச்சு பகவான் ஊருக்குள்ள வரார், அப்படி சேவிக்கிறார், என் தேசத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சேவிக்கிறார். கிளம்புறதுக்கு முன்னாடி சேவிச்சுட்டு தான் கிளம்புறார் சுவாமி. இப்ப ராமனே விழுந்து சேவிச்சார் அப்படின்னா எப்பேற்பட்ட தேசம்னு பாத்துக்கோங்க, அத்தனை உயர்ந்த ஒரு தேசத்துல நாம இருக்கோம். ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நேஷனல் ஸ்லோகம் உண்டு. இந்த ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசின்ற ஸ்லோகத்தை நேபாள் கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கு. நேபாளுடைய அந்த கொடியில எழுதியிருப்பா, ஜனனி ஜன்ம பூமிச்ச ஸ்வர்காதபி கரீயசி. நம்ம எப்படி சத்தியமேவ ஜெயதேன்னு வச்சிருக்கோம் இல்லையா, வாய்மையே வில்லும், அந்த மாதிரி அவளுடைய வாக்கியம் இது. ராமன் சொன்ன வாக்கியத்தை நேபாள் வச்சுட்டு இருக்கா. ஏண்டா அப்படின்னா மிதிலா நகரம் நேபாளத்துல தான் இருக்கு, சீதா பிராட்டியோட ஊர் நேபாளம் தான். அவ பிடிச்சுட்டா ராமனுடைய அந்த வாக்கியத்தை பிடிச்சுண்டு தங்களுடைய தேசத்தினுடைய வார்த்தையா வச்சிருக்கா. அதனாலே நம்முடைய பாரத பூமி உயர்ந்த ஒரு பூமி, அற்புதமான ஒரு பூமி, பக்திக்கான கடைசி படி பாரத பூமி. பல ஜென்மங்கள் பல இடங்களில் சுத்திட்டு கடைசியில பாரத பூமியில ஒரு ஜென்மா கிடைக்கும். அதுல பக்தி பண்ணவர்கள் அடுத்த நேர பகவத் தியானம் தான், நடுவில் வேற தடையே கிடையாது. அப்படி ஒரு ஸ்தலம் பாரத தேசம். ஜெய் போலோ பாரத் மாதா கி, சத்தியம். நம்முடைய பாரத் மாதா நம்ம எல்லாரையும் குழந்தையா வச்சுண்டு ராமனையும் கிருஷ்ணனையும் ராகவேந்திரரையும் ராமானுஜரையும் சங்கரரையும் மத்வாச்சாரியரையும் நமக்காக திரும்ப திரும்ப பெற்றுண்டே இருக்கா. எல்லாரையும் பாகவதாவளா பெற்று கொடுத்துருக்கிற ஒரு மாதா நம்முடைய பாரத மாதா. இந்த பாரத தேசத்திலே தான் பாண்டுரங்கன் பலவிதமான லீலைகள் பண்ணிட்டு இருக்க, அந்த தேசத்துல பிரபு இருக்கான். ஒவ்வொரு நாளும் பாண்டுரங்கன் பலவிதமான லீலைகள் பண்ணக்கூடிய ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். ரொம்ப விசேஷமானவன் பாண்டுரங்கன். பாரத தேசத்துல 365 நாளும் பஜனை உண்டு. நன்னா அப்படியே குளிர குளிர ஒரு பத்ரிநாதன், சுட சுட ஒரு ஸ்ரீநாத்ஜி பாலைவனத்துல ராஜஸ்தானத்துல. எல்லா விதத்திலையும் சுவாமி இருக்கார். அதுலயும் பாண்டுரங்கன் லீலா மானுஷன். இந்த லீலை பண்றதுக்காக பலவிதமான ரூபங்கள் தரிக்கக்கூடிய ஒருவன் பாண்டுரங்கன். பாகவதம் முழுக்க பார்த்தோம்னா பகவானுடைய அவதாரங்கள். பகவான் கீதையில சொல்றான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சந்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் பரித்ராணாம் சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் துஷ்டர்களை நிகிரகம் பண்றதுக்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகவும் சம்பவாமி யுகே யுகே யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்றான். ஆத்மானம் சுஜாமியகம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் என்றான். அதுல பாண்டரங்கன் மகாகிட்டிக்கார் டெய்லி வெரைட்டியா ஏதானும் பண்ணிட்டே இருக்கான். இன்னைக்கு யார என்ன லீல பண்ணி மயக்கலாம், யார எந்த லீல பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்கான். நம்ம சொல்லுவோம் இல்லையா சாதாரணமா, ரொம்ப பிடிச்ச வாழ்க்கையா பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் நம்ம எல்லாருக்குமே. இந்த சர்ப்ரைஸ் யாராவது நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் நம்ம யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கறதால ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு நாளும் வெரைட்டியா சர்ப்ரைஸ் கொடுக்கறது யாருன்னா நம்முடைய பாண்டுரங்கன். சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படிங்குவோம் இல்லையா. காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கானா என்ன பண்ணலாம், இவாளுக்கு என்ன பண்ணலாம், அவளுக்கு என்ன பண்ணலாம், இவர்களுக்கு எந்த விதத்துல சந்தோஷம் கொடுக்கலாம், இவர்களுக்கு எந்த விதத்துல தன் தரிசனத்தை கொடுக்கலாம், எப்படி இவாளோட விளையாடலாம், இதே நினைப்பான். வேற ஒரு நினைப்பு இல்லையா. இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு குழந்தை இருக்கு, நமக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷா இருக்கான்னா அவளுடைய நல்லதையே யோசனை பண்ணுவோம். அவள் எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம், ஆத்துல ஒரு குழந்தை இருக்கு வச்சுக்கோங்களேன், அது அழவே அழுதாலே பிடிக்காது நமக்கு, அது இருக்கும் அழக்கூடாது, அது தெரிஞ்சு அது வேணுட்டே அது அதான் அதோட சமத்து. அதுக்கு தெரியும் அப்பா அம்மாக்கு நம்ம அழுதா பிடிக்காது, தாத்தா பாட்டிக்கு நம்ம அழுதா பிடிக்காது. அதனால தான் குழந்தைகள் அழுதழுது காரியம் சாதிக்கிறது. அதுங்களுக்கு என்ன தெரியும், நம்ம அழுதா ஆகாது, நன்னா அழுதுன்னு இருக்கும். அதுக்கு வேண்டிய எதான கொடுங்கோ அடுத்த க்ஷணம் அப்படி கண்ணை அழுது தொடர்ச்சிட்டு தேமேன்னு இருக்கும். ஒரு க்ஷணத்தை அப்போ பொய் அழுகுன்னு தெரியறதா இல்லையா. அப்போ கூட கொஞ்சம் அப்படி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு குஞ்சு பாப்பா 2.5-3 வயசு, அப்பா வீடியோ எடுத்துருக்கார். இது வீல் 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 அழருது, அம்மா கிட்ட ஏதோ கேட்டுட்டு உடனே அவன் அம்மா என்ன பண்ற, அந்த ரூமை விட்டு கிளம்பி வேற ரூமுக்கு போயிடுறான். இது அவன் அம்மா போனால் அழுகி நிறுத்துறது, பின்னாடியே போகிறது அம்மா எங்க போயிருக்கான்னு. அம்மா அங்க பார்த்த உடனே திருப்பி உழுந்து பண்ணிடான்னு அழருது. உடனே அம்மா என்ன பண்ற, அந்த ரூமை விட்டு வேற ரூம் போறான். அம்மா போனால் அழுகி நிறுத்துறது, திரும்பி அடுத்த ரூம் போயிட்டு அம்மா பண்ண காய் காலை உதச்சுன்னு உருண்டு பண்ணிட்டு அழருது. அப்படியே என் பிள்ளை அழுதான், ரொம்ப அழுதுட்டு இருந்தான். நானே இந்த வீடியோ காமிச்சேன், உன்ன மாதிரியே பண்றது இல்லடா அப்படின்னு கதறி கதறி அழுது கண்ணெல்லாம் தண்ணி வந்தவன் அப்படின்றான். தலையை குடிச்சுட்டு தெரியறது தானும் அதே சேட்டைதான் பண்றோம்னு அதுங்களுக்கு புரியறது. அப்ப அந்த குழந்தையுடைய அழுக நமக்கு பொறுக்கலை, குழந்தை அழுத யாருக்குமே பொறுக்காது, என்னமோ பண்ணும் அது மனசு. நம்ம குழந்தைன்னு இல்லை, ட்ரெயினில் போகிறோம் திரும்பி ஏதாவது குழந்தை வீல் வீல் அழகுதுன்னா சுற்றி இருக்கவா எல்லாரும் எதையானும் பண்ணி அந்த குழந்தையுடைய அழுகியை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவோம். அது என்னமோ என்னமோ பரிந்துரைக்கும் மனசு, என்னமோ பண்ணும். அது அடுத்தாத குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தையோ அது இந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்டலாம் போகிறத நம்மளாலாம் சொல்லுவேன், நீ ஏன் போயிட்டு வாமா நான் வரல அப்படின்னு சொல்லுவேன். அது ஒவ்வொன்றும் வீல் வீல்னாலும் என் பிள்ளை எல்லாம் அழிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஊசி போடுற டாக்டர் தான், போனா கதறி கதறி அழுவான். ஆனால் அழுதுண்டு அவர்கிட்ட அந்த சட்டையெல்லாம் தூக்கி காட்டுவான் செக் பண்ணுறதுக்கு, அழுக கரெக்டாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அவர் என்னெல்லாம் சொல்லுவாரோ அப்படின்பான், நாக்கையும் நீட்டுவான் அழுவோம் அழுவான், மல்டியாக எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான், ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், கூடவே அழுதுன்னு இருப்பான். அவர் ஊசி போடவே ஒரு வாதம் சொன்னதுக்கப்புறம் தான் சாதாரணமாக கண்ணை தொடச்சுப்பான், அது வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான். இவன் இல்லை, நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், எல்லாம் அழகு பார்த்தோம்னா அது டாக்டர் அது வரைக்கும் விளையாடிட்டுருக்கும், அங்கே ஓடி இங்கே ஓடி அப்பா அம்மா படுத்தி எடுக்கும், டாக்டர் உங்களுக்கு வீல் 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 அழுகும், வெள்ளம் தான் டக்குன்னு கண்ணை தொடச்சுவாங்க, எப்படி தான் வருமோ தெரியாது அதுங்களுக்கு. எப்படி அந்த அழுக நமக்கு பொறுக்கலையோ அதுபோல நம்முடைய அழுக பாண்டரங்கனுக்கு பொறுக்கிறது இல்லை. அதனால பொய்யாவது பாண்டரங்கா பண்டறினாதான் அழுகும், இதை விட வேற எப்படி சொல்ல முடியும். சும்மாவது பொழுது போகலனா கூட பாண்டரங்கா பண்டறினாதான் அழுங்கோலே, சும்மா அழுது வைங்கோலே, எனக்கு நல்லா சாப்பிட முடியறதா, உடம்புல வியாதி இருக்கே, சரி பண்ண கூடாதான்னு அழுங்கும். வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு, வீட்டுக்காரர் திட்டே இருக்காரு, பாண்டரங்கா பண்டறினாதா, அவருக்கு நல்ல புத்தி கொடுக்கூடாதான்னு ஒரு அழுகு அழுகும். இந்த மாதிரி இந்த பகவானத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனை வீண் போகாது. பகவான் என்ன பண்ணுறான், யாருக்கு எந்த விதத்தில் கிருபை பண்ணலான்னு அழறான, தேடுறான, துடிக்கிறான, பரபரபரபரன்னு கடந்து அலையறான. சுவாமி ஆச்சரியமானவன் பாண்டன், அவன் ஜாதி மதம் குலம் வயசு அவளுடைய படிப்பறிவு அழகு ரூபம் எதையுமே பார்க்கறது இல்லை, அவளுடைய குணம் அவளுடைய நடவடிக்கை அவளுடைய மனசை கூட பார்க்கறது இல்லை, எப்படியே பார்க்கணும், எப்படியா தன் பக்தர்களா இவர்களை மாத்திடுவோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் அவனுக்கு. பாண்டரங்க பக்த கோஷ்டி எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், சம்பந்தமே இருக்காது. சமயத்தில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சுவாமி இருக்காரோ அவருடைய பக்தர்கள் பார்த்தா ஒரே மாதிரி தானே கிட்டத்தட்ட இருப்பார். இந்த பாண்டுரங்க பக்தர்கள் மட்டும் பல வெரைட்டி உண்டு, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. மெத்த படித்தவாளும் பெரிய ஞானி சந்த் ஞானேஸ்வரர், பெரிய யோகீஸ்வரர் அவரும் பாண்டுரங்க பக்தன், நாமதேவர் மூட பக்தர் அவரும் பாண்டுரங்க பக்தன், போன தடவை சொன்ன கோரா கும்பர் மண்பானம் பண்ணக்கூடியவர் அவரும் பாண்டுரங்க பக்தன், இப்படி எல்லாருமே பாண்டரங்க பக்தர்கள். சத்ரபதி சிவாஜி பெரிய ராஜாதிராஜன் அவனும் பாண்டரங்க பக்தன், சன் துக்காராம் குடும்பஸ்தர் அவரும் பாண்டரங்க பக்தன், நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அவயவங்கள் இல்லாத கூர்மதாசர் அவரும் பாண்டரங்க பக்தன், அதிரூப சுந்தரியான காணோபாத்ரா அவளும் பாண்டரங்க பக்தை. அது அழகுக்கும் அங்கஹீனத்துக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் தனத்துக்கும் குலத்துக்கும் சோக்கா மேலர் செத்துப்போன மாடெல்லாம் எடுத்து புதைக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கும் அவரும் பாண்டரங்க பக்தன். இப்படி வெரைட்டியான ஒரு பாண்டரங்க பக்த கூட்டம் இது. பகவான் இப்படியே பார்க்குறான், இதெல்லாம் யாராவது கிடைப்பாளான்னு தேடுறான். அந்த பன்றியபுரத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் கிராமத்தில் யாராக இருந்தால் கூட மாட்டிடுவான், தானாக பாண்டரங்க பக்தனாக மாறிடுவான். நரஹரி சோனார் போன தடவை சொல்லிட்டு இருந்தேன், பாண்டரங்கனே வேண்டான்னு ஒதுங்கினவர் போய் மேலே விழுந்து பிடிச்சி இழுத்து தனக்கு ஒரு உத்தியானம் பண்ண வச்சு தன்னுடைய பக்தனா மாத்திந்தான்னு சொன்னேன். அதுபோல இந்த பாண்டுரங்கன் தீராத விளையாட்டு பிள்ளை. பன்றியபுரத்துலயும் ரொம்ப தள்ளி பேதரு அப்படின்னு ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்த ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான், முகம்மதிய ராஜா, அவனோட கண்ட்ரோல தான் இந்த பன்றியபுரம் எல்லாமே வரும். சாந்த பிராமணி அப்படின்னு அவன் பேர், அவனுக்கு முஸ்லீம் ராஜா, ரொம்ப சௌக்கியமா இருக்கான், சரீரத்துக்கு என்னெல்லாம் சுகம் உலகத்தில் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை விதமான சுகமும் உள்ளபடி அனுபவிக்கணும், எல்லாம் நினைச்சது நினைச்ச நேரத்தில் நடக்கிறது, சௌக்கியமாக இருக்கான், ஒரு குறை இல்லை, ஆனந்தமாக இருக்கான், அழகான மனைவி, எல்லா ஜனங்களையும் இவன் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கா, எல்லாரும் அவனுக்கு சலாம் போட்டுட்டு இருக்கா, விரோதிகளும் இவனிடத்தில் சண்டை போட பயப்படுறான், ஜோராக இருக்கான், ரொம்ப சந்தோஷம். அதாவது துக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே அவனுக்கு தெரியாது, பயம்னா என்னன்னு தெரியாது, கவலைன்னா என்னன்னு தெரியாது, வியாதினா என்னன்னு தெரியாது, நம்மலாம் அப்படி ஒரு வாழ்வை தானே தேடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், டென்ஷனே கிடையாது, தேவேன் ரொம்ப சௌக்கியம், அவள் அவளைக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டு ரொம்ப அப்படியே வாழ்க்கையில எந்த விதத்திலையும் ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நமக்கு டென்ஷனே வாழ்க்கையா இருக்கு, அவ்வளவு சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் சந்தியா காலம், என்ன அந்த மனசு மயங்கும் மாலை வேலை, அந்த மாலை வேலையில அந்த புறத்துல அழகா ராணியோட உக்காந்துண்டு பேசிட்டு இருக்கான். நல்லா ஜம்முன்னு சிலு சிலு சிலுன்னு காத்து, பால்கனியில உக்காந்துட்டு இருக்கான். நிறைய நந்தவனம் போட்டிருக்கான், நிறைய பூக்கள்லாம் பூத்திருக்கு, பட்சிகள்லாம் விதவிதமா கூவுறது, நல்லா ஓரத்தெல்லாம் சுகந்தமான திரவியங்கள்லாம் தடவி விட்டுருக்கா, அந்த சென்ட் வாசனையெல்லாம் வருது. ராணியும் நல்லா அழகா அலங்காரம் இருக்கா, ரெண்டு பேரும் தங்கமயமான சிம்ஹாசனத்துல உட்காந்துண்டு ஜோரா ஒரு டேபிள் வச்சுண்டு நிறைய பழமெல்லாம் வச்சுண்டு சௌக்கியமா அப்படி நிம்மதியா ரிலாக்ஸ்டா உட்காந்துண்டு நல்லா பாதாம் பால்லாம் குடிச்சுட்டு அப்படியே அந்த பழம் சாப்பிட்றான். ராஜா வந்து ராணியுடைய அழக பாத்திர ரசிச்சுண்டு, ராணி ராஜாவுடைய காதலை அனுபவிச்சுண்டு அப்படி அழகா உட்காந்துண்டு பழம் சாப்பிட்றான். அப்ப அந்த ராஜா அழகா வாழைப்பழம் சாப்பிட நல்ல உசந்த ஜாதி பழம், அழகா அந்த பாதத்தை உரிச்சு ஜோரா இவன் ராணிக்கு ஊட்டி விடுறான், ராணி இவனுக்கு ஊட்டி விடுறா, அப்படி சாப்பிட்டு அப்படி தூக்கி போடுறான் அந்த வாழைப்பழத்தோட, அப்படி ஸ்டைலா அப்படி போடுறான். அது குப்பத்தை பாத போடலாம் கிடையாது ராஜாவுக்கு, அப்படி ஸ்டைலா அப்படி போட்டான். அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி போட்டு இருக்கான். கீழெல்லாம் நிறைய பேர் காவல் காத்துட்டு இருக்கான். அப்ப எங்கேந்தோ ஒரு பைத்தியம் ஒண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து செவரேறி குதிச்சுடுத்து, செவரேறி குதிச்ச பைத்தியம் கடகடன் வந்து இவன் அந்த வாழைப்பழ தோல் போட்டிருக்கா இல்லையா, அந்த தோலை எடுத்து தோல் சில பேர் என்ன பண்ண வாழைப்பழத்தை சாப்பிடணும், அந்த காலத்து மனுஷாளுக்கு அந்த பழக்கம் உண்டு, இந்த தோல்ல லேசா ஒரு சதப்பற்று மாதிரி இருக்கும் அதையும் உடிச்சிருவான், அதை உரிச்சு வாயில போட்டுப்பான். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கடைசியில் தோல் ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரி எடுத்துருவா தோல்ல. அது சில வாழைப்பழத்தோட தோல் அவ்வளவு திக்கா இருக்கும், உள்ளுக்கு அப்படி எடுத்து சாப்பிடலாம். இந்த பைத்தியம் வந்தது இந்த வாழைப்பழ தோல் தானே, அது உள்ள ஒட்டின் இருக்கும் பாருங்கோ, அதை எடுத்து அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு தோலா அப்படி சாப்பிடும் குஷியா. ராணிக்கு கோபம் வந்துடுச்சு, என்ன ராஜா ஒரு பிரைவசியே இல்லை, இத்தனை பேர் இங்க வேலைக்கு இருக்கா, இது அந்தப்புறம் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு நியமங்கள் கிடையாது, என்ன ராஜ்ய பரிபாலனை இது, ஒரு பைத்தியம் பாட்டுக்கு சிவரேறி குதிச்சு ஓடி வந்து இங்க உட்காந்து வாழைப்பழ தோலெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கு, என்ன ராஜ்யம் இதுன்னுட்டான். ராஜாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அது மனைவி சொன்னா சுருக்குன்னு ஏறுமே, ஊர்ல இருக்க யார் சொன்னாலும் பெருசா தெரியாது, மனைவி சொல்லியாச்சு அப்படின்னா அது பொறுக்காது, ராமச்சந்திர மூர்த்தி வரைக்கும் அப்படிதான், மனைவி சொல்லியாச்சுன்னா சரு 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 சருன்னு, மனைவி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, சொன்னாலும் நீங்க நல்லவர் உத்தமர் இப்படிதான் சொல்லணும், அதை தாண்டி ஏதாவது சொன்னா ஆகாது, அது எந்த புருஷனுக்கும் ஆகாது. ராஜா கோபம் வந்து கொடுத்து உடனே பக்கத்தில் இருக்க சேவகர்களை பார்த்தா, என்ன நினைச்சுருக்கள், ஒழுங்கா வேலை பண்ண துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பலார் பலார் பலார்னு சேவகர்களை இவன் அரைஞ்சான். ஒரு பொம்பளை நினைச்சா எத்தனை பேருக்கு அடி விழுந்து பார்த்துக்கோங்க, பலார் பலார் பலார்னு அரைஞ்சான். உடனே சேவகர்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி, அவளுக்கு கோபம், ராணி முன்னாடி அடிச்சுட்டாரு, ஒரு பொம்பளை முன்னாடி அடிச்சுட்டாருன்னு சொல்லி அவா போய் இந்த பைத்தியக்காரனை பிடிச்சி அடி 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 அடினு அடிச்சான். இவ அடிக்க 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 பைத்தியமா ஜாலியா சிரிக்கிறது. ராஜா பார்த்தா இந்த அடி அடிக்கிற அடிச்சு வாயெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் எல்லாம் வருது, கண்ணெல்லாம் கண்ணி போயிடுது, குத்தின குத்துல உடம்பெல்லாம் அடிப்பட்டு வீங்கிறது. ஆனா அந்த பைத்தியம் ஆஹா 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 ஜோர் ஜோர் அப்படின்னு சிரிக்கிறது. உடனே ராஜாவுக்கு அதிசயம், யாரும் அடிச்சு அழுதானே செய்வா சிரிப்பாளா. உடனே ராஜா நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ராஜா பார்த்து ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, என்னப்பா இந்த அடி அடிக்கிறான் அழாம சிரிக்கிறியே அப்படின்னார். இவர் உடனே சொன்னார், வாஸ்தவ ராஜா அடிக்கும் போது வலிக்கிறது, நீங்க அழணும் நியாயம்தான், ஆனா எனக்கு வேற ஒன்னு நினைச்சேன் சிரிப்பு வந்து கொடுத்துன்னார். இந்த ராஜா கேட்டா, என்ன நினைச்சா எதுக்கு சிரிப்பு வந்ததுன்னார். இல்ல கீழே விழுந்த வாழைப்பழத்தோட சாப்பிட்ட எனக்கே இந்த அடி, அப்ப வாழைப்பழத்தை உரிச்சு உரிச்சு சாப்பிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் விழுன்னு நினைச்சேன் சிரிச்சேன்னுட்டேன், வாழைப்பழ தோல் தான் நான் சாப்பிட்டேன், வாழைப்பழத்தை வாழைப்பழத்தோட சாப்பிட்டவனுக்கே எத்தனை அடினா, இப்ப வாழைப்பழம் சாப்பிட்டவனுக்கு எத்தனை அடி விழுன்னு நினைச்சேன்னு ராஜாவுக்கு தூக்கி வாடி போடுறது. இப்படிலாம் அவர் யோசிச்சது இல்லை. உடனே திருப்பியும் சிரிக்கிறார். ராஜா கேட்டார், இப்போதைக்கும் சிரிக்கிறேன்னு. இல்லை, அரண்மனையை தாண்டி சும்மா உள்ளே வந்து குதிச்சான், நான் குதிச்சு இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகலை, அதுக்கே இத்தனை அடி. நீங்கள் இந்த அரண்மனையிலேயே வாழ்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை அடி விழுன்னு நினைச்சேன், சிரிச்சேன்னுட்டேன். இப்படிலாம் யாரா யோசிப்பாளா? ராஜா பார்த்தான், என்னமோ பண்ண ஆரம்பிச்சுடுத்து, ஒரு பயம் கவ்விடுத்து. ஏன்னா எல்லாமே கர்ம வினைப்படி நடக்கிறது, எல்லாமே நம்ம அபிமானத்தினால நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சைட் எஃபெக்ட் கேரண்டியாக உண்டு. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறா இல்லையா. கேரண்டியாக நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விளைவு நிச்சயமாக உண்டு. அது சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ நிச்சயமாக ஒரு எதிர்மறை விளைவு உண்டு. அப்போ ராஜா மனசில் அது ஆழமாக உட்காந்துடுத்து. வாழைப்பழத்தோடு சாப்பிட்டவனுக்கு அவ்வளோ அடின்னா, அப்போ வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ அடி கிடைக்கும். அரண்மனைக்குள்ளே வந்து அரை மணி நேரத்தில் அவனுக்கு அவ்வளோ அடி கிடச்சதுன்னா, அரண்மனையிலே இருக்கிற எனக்கு அவ்வளோ அடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய பேரை திட்டுறான், எல்லாம் பண்ணுறான் இல்லையா. நிறைய ராஜாக்களை கொண்டு இருக்கான், யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கான், எல்லாத்துக்கும் ஒரு எதிர் விளைவு இருக்கத்தானே செய்யும். இந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு துக்கம் வந்துடுது, என்னமோ மனசை போட்டு பிசைய ஆரம்பிச்சுடுது அவனுக்கு, ஒரு குழப்பம் வந்தாச்சு. உடனே அவர் விட்டுற சொல்லிட்டா, நான் அந்த பைத்தியம் பாட்டுக்கு திரும்பி போயிடுத்து வெள்ள சிரிச்சுட்டே போயிடுத்து ராஜாவை பார்த்து. ராஜாக்கு இதே சிந்தனை, இதே யோசனை, இப்பெல்லாம் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறார், யார்கிட்டையும் பழக மாட்டேங்கிறார், மனைவி இடத்துல சிரிக்க மாட்டேங்கிறார், சாப்பிட்டுட்டு பழம் கொடுத்து அப்படி பார்க்கிறார், இந்த பழம் சாப்பிடணுமா வேண்டாமா. இந்த பழத்தை பார்த்தா கவலையா இருக்கு, பால்கனிக்கு போனா அங்க அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க, வாழைப்பழம் நந்தவனம் அரண்மனை படுக்க எல்லாமே அவருக்கு என்னமோ ஒரு வெறுப்பு வந்துடுத்து. என்னமோ தெரியல, இது எதுவுமே எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு பாவம், அந்த மனசு வர்றது ரொம்ப தைரியம். இந்த காலத்தை அப்படி வந்தால் டிப்ரெஷன் சொல்லிடுவான். உடனே டாக்டர் டைஷனே மருந்து கொடுத்துருவேன், எனக்கு எதை கண்டாலும் பிடிக்கல டாக்டர், உடனே வாசல் எதை பற்றி கவலைப்படாதீங்கோன்னு. இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரத்துக்கு தான் இவ்வளவு பாடு. ஆனால் அதுக்கு டிப்ரெஷன் பேரை வச்சுட்டு, அதுக்கு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்லாம் கொடுத்து, வாழை தூங்க வச்சு, நீங்கள் வெளியூர் போங்கோ, மனசை லேசாக வச்சுக்கோங்கோ, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கோ, டிவியை பாருங்க, எதையானு சொல்லி இந்த வைராக்கியத்தை மாற்றி விடுறதான் வேலை இந்த காலத்தில். இந்த ராஜா மனசுக்குள்ளே அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரையான் அடிக்கிற மாதிரி மனசுக்குள்ளே கவலை அரிக்கிற, இந்த வாழ்க்கையோட பிரயோஜனம் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் சுகமா, இதுதான் சுகமா, இதுதான் நித்தியமா, இதுதான் ராஜான்ற நான் தான் உண்மையா, அப்படின்லாம் யோசனை வந்துடுச்சு. ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் ராத்திரி யார்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை அரண்மனையை விட்டு கிளம்பினான். வைராக்கியம் வந்துடுச்சு, ராத்திரியோட ராத்திரியா ஒரு கிளம்பியாச்சு. கிளம்பி பல ஊர்களுக்கு போகிறா, தான் ராஜான்றதையே விட்டுட்டா. ஒரு சாமானியன் போல, ஒரு பரதேசி போல இப்படி அலையிற கடந்து, எப்படி பர்த்ருஹரி மகாராஜாலாம் அலைஞ்சார் ஒன்றும், அந்த மாதிரி அப்படியே அலையிறார். காட்டிலெல்லாம் போய் உட்காந்து தியானம் பண்ணுறார், எதை தியானம் பண்ணுறதுன்னு தெரியலை, தியானம் எப்படி சித்தியாகும்னு தெரியலை, எதை ஜபிக்கிறதுன்னு தெரியலை. அடைய வேண்டியது பரமாத்மான்னு புரியறது, அதை எப்படி அடையணும், எப்படி அனுபவிக்கணும்னு தெரியலை, ஒன்றும் புரியலை அவருக்கு. அப்படியே பார்க்குறார், காட்டில் உட்காக்குறார், எப்படி ஆகாசத்தை பார்க்கறார், ஒத்த கால் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறார், உடம்பெல்லாம் வருத்தி பார்க்குறார். ஆனால் ஒரு பிடிப்பு வரமாட்டேங்கிறது, ஒரு வழி கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போ ராஜாவுக்கு ஒரு நாள் தோணித்து, யாராவது சத்குரு கிடைச்சா எனக்கு வழி கிடைக்கும், அதனால தான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு தேடுறோம்னா ஆயிரம் கோடி வழிகள் உண்டு. ஆனால் நம்ம எந்த வழியில் போகணும்னு இருக்கு இல்லையா. நாரத மகர்ஷி துருவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு அதை சொல்லி கொடுத்து, பிருந்தாவனத்துக்கு போ, பகவானை தியானம் பண்ணுன்னு தியானம் பண்ணுற மெத்தடை சொல்லி கொடுத்தார். அதே நாரதர் பிரஹ்லாதனுக்கு ஓம் நமோ நாராயணான் கர்ப்பத்திற்கும் உபதேசம் பண்ணார், என்ன தியானம் பண்ணணும்னு சொல்லியே கொடுக்கல. ஏன்னா அவன் பார்க்க போகிறது புது ரூபம், நரசிம்ம ரூபம். அதே நாரதர் வேதவியாசருக்கு பாகவதம் எழுதுன்றார். அதே நாரதர் வால்மீகி மகரிஷிக்கு ராமானு ஜபின்றார். யாருக்கு எந்த விதத்திலே தெய்வானுபவம் கிடைக்குமோ அதுபோல வழி நடத்தணும். சத்குருநாத் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப நாம ஒரு முயற்சி பண்ண வச்சுக்கோங்களேன், ஏதான ஒரு ஸ்லோகம் கத்துப்போம், அந்த ஸ்லோகத்தையே ஜபிச்சுட்டு இருப்போம். அப்புறம் யாராவது சொல்லுவா இந்த கோவில் நல்லா இருக்கு, அந்த கோவில் அது விசேஷம், உடனே இந்த சாமி அப்படி ஓரம் வச்சுட்டும் அந்த சாமி பின்னாடி ஓடுவோம். அது கூட நமக்கு நம்முடைய தேவைகள் மாறுறது பார்த்தாளா, பிள்ளைக்கு காலேஜில் சீட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது கிடைக்கணும், உடனே அங்கே ஓடு. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஏதாவது ஒன்று நிற்கும், அதுக்காக உடம்பு சரியில்லை, அந்த இடத்துக்கு போகும்போது சரி இந்த சாமி இங்கே வை, அந்த சாமி அங்கே பிடி. அதுக்குள்ள வேறு ஏதான பிரச்சனை வரும், ஏதான வீடு வாசல் வாங்குற மாதிரி இருக்கும், விற்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் சரி வராது. உடனே அவசரம் அந்த கோவிலுக்கு போனேன், இந்த பிரார்த்தனை பண்ணேன், நடந்தா ரைட் இவெல்லாம் இவரை ஓரத்தையும் இவர் பாடம் அங்கே நிற்கட்டும். இப்படியே சுற்றின் இருக்கும், கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா எங்கே போகிறோமே தெரியறது இல்லை. இதை தாண்டி வேறு தான மதத்துக்கு வேற ஓடுவோம், அது அங்கே அதுன்னு ஒரு பக்கம். இப்படி எல்லா பக்கமும் சவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம். ஆனால் சத்குருநாதன் இருந்தார்னா தெளிவான வழி கிடைக்கும். இருக்கிற இடத்துலேயே தெய்வானுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கான வழியை சத்குருநாதன் சொல்லி கொடுப்பார். இதை விடணும், அதை விடணும், எதையும் விட வேண்டாம், தெய்வத்தை பிடிக்கணும். நம்ம எல்லாருமே இதெல்லாம் விட்டா அது கிடைக்கும்னு நினைக்கிறோம். பகவானை பிடிச்சா இதெல்லாம் தானாகவே விட்டு போயிடும். தெளிந்த நல்லறிவு வேண்டும்ன்றார் இல்லையா பாரதியார். தெளிந்த நல்லறிவு குருநாதனுடைய கிருபையினாலே தான் கிடைக்கும். நம்முடைய பொறாமை, நம்முடைய அகம்பாவத்தெல்லாம் தைரியமா நமக்கு காட்டி கொடுப்பார். இது தப்பு, இது சரியில்லை. நம்ம பகவான் பத்தவாளோட பழகி பழகி அந்த சகவாச தோஷம் வேற வந்துடும். அது சகவாச தோஷம்னு நமக்கு தெரியாது. எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிறோம் இல்லையா, அதுல நமக்கு தெரியாமலேயே நிறைய தோஷம் வந்து ஒட்டிண்டுடும். குரு என்ன பண்றாரு, அந்த தோஷத்தையும் மாத்திவிடும். நம்மளோட ஆனா ஜாதகத்துல தோஷம் இருக்கா, வைரத்துல தோஷம் இருக்கான்னு பாக்குறோம். குருநாதர் நம்முடைய குணத்துல தோஷம் இருக்கா, மனசுல தோஷம் இருக்கான்னு பாக்குறோம். நம்ம வீட்டுல தோஷம் இருக்கா, அப்படிதான் நம்ம தேடி இருக்கோம். குரு திரும்பி திரும்பி நம்மள அஸ்திவாரமாக கொண்டு எல்லாத்தையும் மாத்துறோம். நம்ம மற்ற எல்லாத்தையும் மாத்தினா நம்ம சரியாயிடும் நினைக்கிறோம். நம்ம சரியானா எல்லாம் சரியாகும். அதனால அவர் பார்த்தார், எனக்கு ஒரு குருநாதன் கிடைச்சா சத்தியமா தெய்வ அனுபவம் உள்ளபடி புரியும் அப்படின்னு தோணல் வந்துடுச்சு. குருவை எங்க போய் தேடுறது, தெய்வத்தை தேடுறதா குருவை தேடுறதா, ரெண்டு அவசியம். குரு அருள் திரு அருள், தெய்வம் தான் குருவை காட்டி கொடுக்கணும், குரு தான் தெய்வத்தை புரிய வைக்கணும். இது ரெண்டும் அப்படிதான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஹே பகவானே எனக்கு வழிகாட்டு, இவருக்கு எந்த பகவான்னு சொல்ல தெரியல. பகவானே எனக்கு வழிகாட்டு, நான் உன்னை அனுபவிக்கும்படியான ஒரு சத்குருவை எனக்கு காட்டி கொடுப்பா அப்படின்னு கதறா. இப்படி கதறிட்டு ஊர் ஊரா போறா, இப்படி பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கு ஒரு சத்குருவை காட்டு, நான் உன்னை அனுபவிக்கணும், எனக்கு ஒரு சத்குருவை காட்டு, நான் உன்னை அனுபவிக்கணும், எனக்கு ஒரு சத்குருவை காட்டு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே இருக்கார் இந்த சாந்த பிராமணி ராஜா. இப்ப ராஜா இல்ல, பரதேசியா அலையிறார். அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இடத்த அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே நாள் போயிட்டே இருக்கே, ஜென்மா நஷ்டமாயிட்டே இருக்கே, ராஜ்யமும் இல்லை, ஒன்றும் இல்லை, தெய்வ அனுபவமும் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது அழகா ஒரு பஜனை கோஷ்டி, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா. ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பிரேமஸ்வரூபா பாண்டுரங்கா பக்த பிரியா பண்டரிநாதா. பிரேமஸ்வரூபா பாண்டுரங்கா பக்த ஜனப்ரிய பண்டரிநாதா. பிரேமஸ்வரூபா பாண்டுரங்கா பக்த ஜனப்ரிய பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அப்படி ஆனந்தமா ஒரு பாண்டுரங்க பஜன கோஷ்டி. இந்த பாண்டுரங்க பஜனைய கேட்ட உடனேயே இந்த ராஜாவுக்கு மனசுல ஒரு ஈர்ப்பு வந்துடுத்து. ஜோரா என்னமோ தெரியல, இந்த நாமம், இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதான்ற அந்த நாமம் அவர் மனசுக்குள்ள ஒரு அப்படி ஈர்ப்பு வந்துடுத்து. அப்படி ஆச்சரியமா பார்க்கிறார் ராஜா. இந்த பஜனை பண்றவாளை போய் சேவிச்சார், கைகூப்பிண்டு நின்னார். நீங்கள்லாம் எங்க போறீர்கள் அப்படின்னா, அவ சொன்னா நாங்கள்லாம் பண்டரிபுரம் போறோம், பாண்டுரங்க தரிசனம் பண்ண போறோம். இது ஆஷாட மாசம், ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்றது பெரிய பாக்கியம், நாங்கள்லாம் போறோம் அப்படின்னா. உடனே அவர் பார்த்தார், என்னுடைய தெய்வம் பண்டரிபுரத்துல இருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டார். மனசு வந்துடுத்தது, அது ஒரு டக்குன்னு அப்படி பிடிச்சிடும் மனசு. இது என் சுவாமின்னு ஒரு அபிமானம் வந்துடும். அந்த மாதிரி அழக அபிமானம் வந்துடுத்து உடனே அவர்களோட இவரும் பஜனை பண்ணிட்டு போறார். இத்தனை நாள் ஆத்மா பரமாத்மா எல்லாம் தேடிட்டு இருந்தார் இல்லையா, இந்த மனசு அப்படியே ஓடிண்டே இருந்தது. இப்ப என்னடா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சமாதானமாக ஆரம்பிச்சது மனசு. ஏண்டானா தானாகவே அந்த நாம ஜபத்தினுடைய பலம் மனசு அப்படியே லயப்பட ஆரம்பிச்சது. உடனே அழகா அவர்களோட சேர்ந்து பண்டரிபுரம் போறார். அங்க போறா சந்திரபாகா நதி தீரம். ஜெய் போலோ சந்திரபாகா மாதா கி ஜெய். நல்ல கூட்டம் கூட்டமா ஜனங்கள், நிறைய பேர், எல்லாம் பாமர ஜனங்கள், அன்னாடங்காட்சிகள், மூட்டை சுமக்கிறவா, கூலி வேலை செய்யறவா, இப்படி பல பேர் வந்திருக்கா. எல்லாரும் தன்னெல்லாம் மறந்து ஆடிண்டு பாடிண்டு இருக்கா. பண்டரிபுரத்தில் அது ஒரு விசேஷம். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பஜனை ஒன்று தான், அதாவது பெரிய அனுஷ்டானம், ஒன்றுமே தெரியாத வாளுக்கெல்லாம். பெருசா அது ஆசாரம் அதெல்லாம் தெரியாது. ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும், பாண்டுரங்க பசனை பண்ணணும், பாண்டுரங்கனை பார்க்கணும், பாண்டுரங்கன் திருவடியை பிடிக்கணும், இவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். இதுக்கு மேல வேற தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பண்டரிநாதன் என்னுடைய ரட்சகன், அவன் என்ன கைவிட மாட்டான், என் பகவான் நிச்சயமா என் கூட இருக்கான்றது ஒரு தீர்மானமான அபிப்பிராயம் அவளுக்கு. அந்த எத்தனை பேரையும் பார்த்தோன்னே இந்த ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், நான் சரியான இடத்துக்கு வந்துட்டேன், என் மனசு எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்ததோ அது இங்கதான் கிடைக்கும்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடும். அது ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஒரு சமாதானம் கிடைக்கும். மந்திராலயம் போனோம், சுவாமி ராகவேந்திரன் இடத்துக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், தானாகவே சத்குருநாதன் வசதின்னு தோணி போயிடும். ஸ்ரீரங்கம் போயாச்சு, சுவாமி ராமானுஜர் திருமேனியை பார்த்தாச்சுன்னா அப்ப நிச்சயமா தெரிஞ்சிடும், காரே கருணை ராமானுஜான்றது புரிஞ்சிடும். ரங்கநாதனை ராமானுஜரை கொண்டுதான் அனுபவிக்க முடியும்னு தெரிஞ்சிடும். காலடி எல்லாம் போனோம்னாலே எங்கெங்கு காணினும் பரபிரம்மம் இருக்குதுன்னு புரிஞ்சிடும். அப்படி ஒரு பலம் கிடைச்சிடும் ஒவ்வொரு பிரிவாளுடைய தப்போ பலம். அப்படி துவாரகா போனாலே அப்படியே இந்த துவாரகாதீசனோட ஐக்கியமாயிடணும்னு தோணும். பூரி ஜெகநாத கஷேத்திரம் நான் போயிருந்தேன், இப்போ நான் போயிருந்தோம் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளே போயிட்டோம். அப்போ ஏதோ பூஜை நடக்கிறது, நான் உள்ள ஓரத்தை நிற்கிறேன், ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப ஜெகநாதன் ஐஷன்படி ஜெகநாதன் ஐஷன்படி இதே தான் வந்துட்டு இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியலை. சாதாரணமாக அந்த மூர்த்தி அனுபவிப்பேன், தியானம் பண்ணுவேன், நாமஜபம் பண்ணுவேன், இவ்வளோதான் தெரியும். அன்னைக்கு என்னமோ ஒரே ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தது. ஜெகநாதன் ஐஷன்படி உன்னோட நான் வந்துவிடுறேன் 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 இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா வார்த்தை எடுத்து எல்லாம் கிளம்பு போனட்டும் டக்குன்னு எல்லாம் வந்துவிட்டோம். எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு, என்னடா அப்படி ஆச்சு. அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு அந்த ஜெகநாதனோட தான் இரண்டரை கலந்தா, அந்த பலம் அங்க நின்னா ஜெகநாதனோட இரண்டரை கலந்துடணும்னு வந்துடுறது. அது நிஜம், சத்தியம். அப்படி ஒவ்வொரு கோவிலுக்கு போனாலும் திருவண்ணாமலை போகும்போது நான் ஆத்மா 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 இதே சிந்தனை தான் இருந்தது. சரீர நினப்பே இல்லாம போயிட்டு இருந்தது எனக்கு. நான் பார்த்தேன் என்னடா எனக்கு சரீர நினைவு என்னடா விட்டு போகிறது அப்படின்னு பார்த்தா இருக்கிறதன் திருவண்ணாமலை ரமண மகரிஷியுடைய அந்த சமாதி. அங்கே போனாலே அவ்வளவு அமைதி. இந்த மயில் நாயெல்லாம் கூட அமைதியாக இருக்குது, குரங்கெல்லாம் கூட அமைதியாக இருக்குது. குரங்குக்கெல்லாம் ஒரு அமைதி இருக்குமா? குரங்கெல்லாம் இங்கே அமைதியாக இருக்கிறத பார்க்க முடியுமான்னா திருவண்ணாமலை போனோம்னா பார்க்கலாம். அதுவாட்டுக்கு கிடக்கும், தேமேன்னு இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சாநித்தியம். இந்த ராஜாவுக்கு தோணிடுத்து, இதுதான் என்னோட இடம், இதுதான் என்னுடைய ஊர். மனசு முழுக்க அதே தியானம் பண்ணால் சந்திரபாகாவில் தீர்த்தம் ஆடினார். சந்திரபாகா மாதா கிட்ட பிரார்த்தனை பண்ணார், ஹே சந்திரபாகா மாதா, நான் ஒரு முஹம்மதியன் பிறவினாலே, ஆனால் எனக்கு சமாதானம் இந்து தர்மத்தை தான், அனுகிரகம் பண்ணுமா? எந்த தெய்வத்தை நீ அனுபவிச்சுருக்கியோ அந்த தெய்வத்தை எனக்கு காட்டி கொடு. எத்தனையோ மகாத்மாக்களை நீ பார்த்துருப்பாய், அந்த மகாத்மாக்களுடைய அனுகிரகம் எனக்கு வாய்க்கட்டும்னு பிரார்த்திச்சுருந்தார். தாமரை பண்ணில் குளிக்கும் பொழுதெல்லாம் பிரார்த்திச்சுக்கோங்க. சுவாமி ராமானுஜர்லாம் தொட்ட ஒரு தாமிரபரணி, மணவாள மாமணிகள் அனுபவிச்ச ஒரு தாமிரபரணி, சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்லாம் அனுபவிச்ச ஒரு தாமிரபரணி, சாதாரண தாமிரபரணி இல்லை, ரொம்ப பெரியவள். அகஸ்தியர் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் பிடிச்ச ஒரு தாமிரபரணி, ரொம்ப பெரியவள் தாமிரபரணி. தாமிரபரணி கிட்ட பிரார்த்திச்சுட்டாலே நம்மாழ்வார்லாம் உள்ளபடி புரிஞ்சிருவான். மதுரகவி ஆழ்வாரை பிரத்யட்சமா பார்த்துடலாம், சுவாமி ராமானுஜரோட கைகோத்து நடக்கலாம், தாமிரபரணி மாதாவுடைய கிருபை இருந்தால். அழகா இருந்த மாதிரி சந்திரபாகா நதியில ஸ்நானம் பண்ணார், நேர புண்டலீகன் சன்னதிக்கு போறார். புண்டலீகன் திருவடிகளில் விழறார், அவருக்கு தெரியாது இந்த கதையெல்லாம். அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்ட, யார் இவர் இந்த புண்டலீகன் எப்படி கொண்டாடு, பகவானுடைய சமமா வச்சிருக்காள். அவா சொன்ன ஆரம்பத்துல உருப்படாம இருந்து அப்பா அம்மாவெல்லாம் கேவலப்படுத்தினவர், அதன் பிறகு அப்பா அம்மாவுடைய அருமை குக்குட முனிவருடைய கிருபையினாலே தெரிஞ்ச பிறகு தன் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் இந்த இடத்துல இருந்துட்டு கைங்கரியம் பண்ணார். அவரை தேடிண்டு துவாரகையிலிருந்து கிருஷ்ணன் வந்து இங்க நின்னார். அவருடைய பிரார்த்தனைக்காகத்தான் இன்னைக்கும் செங்கல் மேல பாண்டரங்கன் நிக்கிறான் அப்படின்ட்டார். உடனே ஒரு புண்டலீகனம் திருவடியில விழுந்து அழுதா, எனக்கும் தெய்வம் வேணும், எனக்கும் பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டார். கூட வந்த வளர் சமாதானப்படுத்தி நேர இஷ்ட போறா கோவிலுக்கு. நிறைய ஜனங்கள் ஆஷாட சுக்ல ஏகாதசி ஒரே கொச கொச கொச்சு கொச்சு கொச்சன்னு ஜனங்கள் இருக்கும். அவா ரொம்ப அழகா இருக்கும் இந்த மகாராஷ்டிர ஜனங்கள். பெரிய உடல் சௌகரியம்லாம் பார்க்க மாட்டா, ஒரு டெம்போவை பிடிப்பா, டெம்போலேயே வருவா ஒவ்வொரு கிராமத்திற்கு வாழலாம். என்ன பண்ணுவானா, அந்த டெம்போலேயே மேலே அப்படி கூடாத மாதிரி கட்டியிருக்கும் இல்லையா டெம்போல, அது மேலேயே பாத்திரத்தெல்லாம் கட்டிடுவா. இந்த டெம்போலேயே நடுவில் அப்படி லைனாக பலகையை போட்டுருவா, கீழே லேடிஸ் படுத்துப்பா, இந்த கட்டைக்கு மேலே ஜென்ஸ் படுத்துப்பா, இந்த ட்ரெயினில் அப்பர் பர்த்து லோயர் பர்த்துன்னு அந்த மாதிரிலாம் வருவா. அதிசயமாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன பேக்கு தான் எடுத்துகிட்டு வருவா. அவளே பாத்திரம் கொண்டு வருவா, அவளே நதிக்கரையில் உட்காந்து சமைப்பா, அழகாக சாப்பிடுவா, பசனம் பண்ணுவா, பாண்டரங்க அனுபவிப்பா, ஊருக்கு போவா. அவ்வளோதான். ரூம் வேணும், அந்த ரூம் சௌகரியமாக இருக்கணும், அங்கே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் கோவிலுக்கே போவோம். இவடெல்லாம் வசதி இருக்குது. நிறைய பேர் யாத்திரைன்னா என்றைக்கு போகிறோம், எங்கெல்லாம் தங்க போகிறோம், எவ்வளவு செலவு, ரூம் எங்கே போட்டிருக்கள், இத்தனையும் தெரிஞ்ச பிறகுதான் யாத்திரை கிளம்பலாமா வேண்டாமா பத்து பேர்ட்ட விசாரிச்சுப்பா. வேறு இடத்துல போனால் ஒழுங்காக நமக்கு சௌகரியமா, முதலிடக்கப்புறம் சௌகரியமாக இருக்குமா, தரிசனம் நல்லா கிடைக்குமா. இது வரைக்கும் ஒருத்தரும் கேட்டு நான் பார்த்ததே இல்லை. நிறைய பேர் யாத்திரை நிறைய இடத்துல போடுறா, நிறைய உண்டு டிராவல்ஸ் யாத்திரையெல்லாம். எல்லாரும் கேட்கறது இவ்வளவு பணம், சௌகரியமாக இருக்குமா, வேலை வேலைக்கு டிஃபன் கிடைக்குமா, காஃபி டீ எல்லாம் ஒழுங்காக கொடுப்பாளா, முன்னாடி யாராக போனாலும் ரூம் எல்லாம் சௌகரியமாக இருக்கும், எல்லாத்தையும் கேட்டு தரப்பா. கடைசி வரைக்கும் தரிசனம் நன்னா கிடைக்குமான்னு கேட்கறது இல்லை. இன்னொன்று ஒன்று, தரிசனம் பகவத் கிருபையினால கிடைக்கிறது, மற்றெல்லாம் நம்ம சௌகரியம் தான். ஆனால் அந்த மகாராஷ்டிர ஜனங்கள் சரீர சௌகரியத்தை பார்க்கவே மாட்டான். மரணம் பாண்டுறங்க, பக்தி பண்ணணும், பாண்டுறங்க தரிசனம் பண்ணணும். ஏழைப்பாடுகள் தான் வருவா, இப்படி பணத்தை உண்டியில் போட்டு சேமித்து 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 அப்படி வருவா. பன்றிபுரம் வருவார்கள், ஆனந்தமாக இருப்பார்கள், போவார்கள். இத்தனையும் பார்க்குறார் இவர். ராஜாவுக்கு வெக்கமாக இருக்குது. ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்து, நன்னா குதிரை, பெரிய பெரிய படையெல்லாம் இருந்தது என்கிட்ட, பல்லக்கெல்லாம் இருந்தது. எங்கெங்கேயோ சரீர சுகத்துக்காக ஓடினேனே, பன்றிபுரம் வரணும்னு தோணலையே, வீணாக போனேனேன்னு அழறார். அப்படி அழகாக வரிசையில் நிற்கிறார். எல்லா ஜனங்களும் பஜனை பண்ணிட்டு இருக்கான், இவரும் அழகா கையை தட்டிண்டு வசனம் பண்றார். பாண்டுரங்க 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 பாஹிமாம், பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். நாமதேவ துகாராம் பாண்டுரங்க பாஹிமாம், நாமதேவ துகாராம் பாண்டுரங்க பாஹிமாம். ஞானதேவ ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம், ஞானதேவ ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். ஜனபாயி சக்குபாயி பாண்டுரங்க பாஹிமாம், பாண்டுரங்க ஜனபாயி சக்குபாயி பாண்டுரங்க பாஹிமாம். கோமாபாயி முக்தாபாயி பண்டரிநாதாரக்ஷமாம். கோமாபாயி முக்தாபாயி பண்டரிநாதாரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். இப்படி எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கா, இவரும் இப்படி பஜனை பண்ணிட்டு போறார். எல்லாரும் வரிசையில் என்ன இப்படி இப்படி போறார், அழகா போறார். தூரத்துல ஏந்து பாண்டுரங்கனை பார்த்தார். இடுப்புல கைய வச்சுண்டு சாட்சாத் மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக மகர குண்டலதாரியாக பல பல பலான் பிரபு நிக்கலாம். பார்த்த உடனே ராஜாவுக்கு அழுகழுகியா வரது. கைய கூப்பிண்டார். பாண்டுரங்கா பாஹிமாம் பண்டரிநாதா ரக்ஷமாம். பிரபு ஜன்மா வீணா போயின்றிருக்கு, பாண்டுரங்கா காப்பாதுப்பா. பண்டரிநாதா மனுஷ ஜன்மாவை வீணடிச்சுட்டேன்பா, காப்பாத்துப்பா. பாண்டுரங்கா பாஹிமாம் பண்டரிநாதா ரக்ஷமாம். பிரபு காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. காமம் குரோதம் எல்லாத்துலையும் ஓடிட்டு இருக்கேன் பிரபு காப்பாத்து. ஞானமே இல்லாம ஓடிட்டு இருக்கேன் பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சு அழுதேன். எத்தனை பகல் வீணா போயிடுத்துப்பா. உடல் ஆசையில எவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணிட்டேன்பா. கோபத்தினாலையும் பொறாமையினாலையும் வெறுப்புனாலையும் என்னெல்லாம் வார்த்தை பேசிட்டேன்பா, பயங்கரமா பேசிட்டேன்பா. எவ்வளவு மோசமான வார்த்தைகள் கேட்கிறவா கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளேன்னு பேசிட்டேன். நல்ல வார்த்தைகள் பேசல, கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்றார் திருவள்ளுவர் சொல்ற. நல்ல வாக்கு இருக்கே, அழகா பேசலாமே. சத்தியம் ப்ரூயாது ஹிதம் ப்ரூயாது வேதம் சொல்றது. சத்தியத்தை பேசேன், ஹிதமா பேசேன். நீ எத்தனை நாள் இந்த பூமியில இருக்க போறாய், எல்லா இடத்துலயும் அழகா சுமூகமா பேசேன், சிரிச்சுண்டே பேசேன், சமாதானமா பேசேன், யார் மனசு நோகாதபடி பேசேன், எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கானே நல்லபடியா பேசேன். இவ்வளவும் சொல்லித்தரது வேதம், எத்தனை அழகா சொல்லித்தரது. இவர் பிரார்த்திக்கிறார், பாண்டுரங்கா வழி காட்டுப்பா, பண்டரிநாதா வழி காட்டுப்பா, உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னா. இப்படி கூட்டம் அப்படி நகர்ந்து 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 கர்ப்ப கிரகம் பக்கத்துல வந்தாச்சு. எல்லாரும் உள்ள நுழையரா, இவருக்கு நுழையறதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. நான் எப்படி நுழையிறது, நான் ஒரு முகம்மதியன், நான் எப்படி உள்ள நுழையிறது, எனக்கு இந்த தெய்வத்தை பார்க்கறதே பெரிய பாகம், கோவில்ல நுழையிறதுக்கே எனக்கு அனுகிரகம் கிடைச்சது பெருசு, நான் எப்படி உள்ள நுழைவேன், அது சரியில்லையே முறை இல்லையேன்னு இவர் நிக்கிறார். உடனே பின்னாடி இருக்க தோலை தட்டி சலோ போ உள்ள போ அந்த சலோ உள்ள போயே அப்படின்றார். இவர் எப்படி திரும்பி திரும்பி பார்க்கிறார், நானா நான் உள்ள போகலாமா அப்படின்றார். இவர் யாருக்கும் இவர் முஸ்லீம்லாம் தெரியல, பெரிய தாடி எல்லாம் வச்சுருக்கார், நெத்தியில ஒன்றும் சின்னம் எல்லாம் இல்லை. ஒரு பாட்டுக்கு வந்திருக்கார் இப்படி கந்தலாட உடுத்திண்டு. அவ சொல்றா சிரிக்கிற, உள்ள போங்கோ, இங்க யார் வேணா உள்ள நுழையலாம், அதானே பண்டிரிபுரம், யார் வேணா உள்ள நுழையலாம். அவர் சொன்னா யார் வேணா நுழையலாம், நான் நுழையலாமா, நல்லா நுழையலாம். இவ்வளவு பக்கத்துல வந்துட்டேட ஒரு நாலு அடி எடுத்து வச்சா பாண்டுறங்க. உடனே அப்படி கால் நடுங்கிறது. சோ நான் நுழையறதா கர்ப்ப கிரகத்துக்குள்ளியா, அந்த கோவில்லாம் விடமாட்டா, கர்ப்ப கிரகத்துல நான் நுழையறதா அப்படின்னு அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. யுத்தத்தில் எத்தனை பேரை கொண்டு இருக்கும் அப்படின்னா யோசிக்கிறேன், நான் அப்படி நுழையிறது பின்னாடி சலோ அப்படின்னு பின்னாலே ஒரு தள்ளு தள்ளிட்டான். வேகமாக அவர் உள்ள வந்துட்டான். அவருக்கு ஒன்றும் புரியல, திரும்பி போக முடியல, கூட்டம் எல்லாரும் இவர் தள்ளி தள்ளி விடுறான். அதுதான் பண்டிரிபுரம், பகவான் கிட்ட போ 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 போன்னு தள்ளி விடுறான். சத்தியமா வந்துட்டா எல்லாரும் தொடரா இவருக்கு பார்த்தாரு. ஆஹா, தொடலாமா அந்த தெய்வத்தை, தெரியாது. எல்லாரும் தொட்டு பார்க்கிறாள். இவருக்கு முன்னாடி வயசானவா இருக்கா, குழந்தை இருக்கு. இப்போ இவர் பார்க்கும்போது கண்ணு தெரியாத ஒருத்தர் அப்படி தட்டு தடவரா. அப்போ ஒருத்தர் கையை பிடிச்சி பாண்டரங்கன் திருவடி இறக்கிறார். அவர் இப்படி பாண்டரங்க தடவி பார்த்தார், விட்டலா அப்படின்னு சந்தோஷப்படுறார். கண்ணு தெரியாதவா கூட அனுபவிக்கும்படியான ஒரு கருணாசாகரன் பாண்டரங்க. அவர் கண்ணு தெரியாத தொட்டு பார்த்துடலாமே, கண்ணே தெரிய வேண்டாம். எப்படி தொட்டு பார்த்தா, தெய்வத்தை தொட்டுட்டேன் போதுமே. கண்ணு தெரியாதவாலாம் அந்த ரூபானோட தடவி பார்த்து சொல்றா இல்லையா, கண்ணு தெரியாதவா எல்லாத்தையும் அனுபவிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி தடவி பார்த்து அனுபவிச்சுடலாமா பாண்டரங்க, அப்படியே தொட்டு பார்த்தாச்சு. இவருக்கு அப்படியே கண்களில் கண்ணீர் வழியறது. எல்லாரும் சொல்றான், பிடி பாண்டரங்கன் திருவடியை பிடி, விட்டலான பிடி, இப்படி இப்படி இப்படின்றா. கதறி அழுதுன அப்படி கை நடுங்க 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 போய் பாண்டரங்கன் திருவடி அப்படி கை வைக்க போனா, உடனே அந்த பண்டான்னு சொல்லுவோம் பூஜை மன்ற பட்டர், அரே பகட் புடி அப்படின்னு சொல்லி இவர் கையை பிடிச்சு பாண்டரங்கன் திருவடி அப்படி வச்சார். என்னமோ பண்றது பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சோன்னு. உடனே அந்த பண்டா சொல்ற, நமஸ்கார் கரோ, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணார். இவருக்கு தொட்டதே சந்தோஷம். அதுக்கடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல, காதல விழறது, நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றான் புரியறது, ஆனா தலை வணங்க மாட்டேங்கிறது. உடனே அந்த பண்டா அரே அப்படி தலையை பிடிச்சி நேர பாண்டரங்கன் திருவடி ஒரு மோது மோதினார். அது பன்றிய புரி. நம்ம எவ்வளவுதான் மண்டகனை பிடிச்சிருந்தாலும் தலையை பிடிச்சி ஒரு அழுத்த அழுத்திடுவா. பாண்டரங்கன் திருவடியை தொடாம கிளம்ப முடியாது. நான் முதல் தடவை போகும்போதெல்லாம் தொடப்படாத வைராக்கியத்தோட போனேன். சரி, நம்மெல்லாம் போய் பாண்டரங்கனை தொடலாமா, தொடப்படாது வைராக்கியத்தோட போனேன். என்ன பிடிச்சி இழுத்தாரு. சரி, அவனுக்கு அவன் கழுதி திருவடி அழுத்திடக்கூடாது, வலிக்குமே அப்படின்னு. அரே நன்னா பிடி அப்படின்றார். அவர் அவர் கேட்கிற தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கு, தமிழ் அப்படின்றார். அப்படின்னு அவர் பார்த்தார். நான் ஒரு மாதிரி போட நினைச்சுட்டேன். அப்புறம் அவரே என் தலையை பிடிச்ச ஒரு மோது மோதினார் பாருங்கோ. அன்னைக்கு மோதினது தான், அதுக்கப்புறம் மோதிண்டே தான் இருக்கு இன்னி வரைக்கும் சுக்கம். அதெல்லாம் பாண்டரங்கன் பகுசமர்த்தன், மாமேக்கம் சரணம் பிரஜன்னு திருப்பதி பெருமாள் காற்றார். என் ஒருவனை மட்டுமே சரணடைன்னு பேச்சே கிடையாது. இடுப்புல கேசன் காலில் விழுந்து பிடிச்சி இழுத்து காலில் விழ வச்சு பாபத்தை நாசம் பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தன் பாண்டரங்கன். அது சந்தேகமே கிடையாது. அந்த உரிமை தானே வேணும், அதான எதிர்பார்க்கணும். உலகத்தில் அத்தனை பேருக்கிட்டையும் உரிமை தான் எதிர்பார்க்கணும். எல்லாரும் உரிமை கொண்டாடுறோம், ஆனால் அவாவாளுக்காக நமக்காக யார உரிமை கொண்டாடுறான்னா பாண்டரங்கன். அதான் தலை திருவடியில் விழுந்துட்டோன்னா நன்னா இருக்கா, சௌக்கியமாக இருக்கா, மனசு லேசாயிடுதா, மண்டகணத்தை கொண்டு போட்டு தான் மறுவேளை பார்ப்போம். மண்டகணத்தோடலாம் அவங்ககிட்ட போயிடவே முடியும். எவ்வளவு மண்டகணத்தோடு போனாலும் பிடிச்சி திருவடியில் விழ வச்சுட்டு தான் மறுகாரியம். அது பாண்டரங்கன் பகுசமர்த்தன். அழகா இருக்க கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது. இவ்வளவு தூரம் உரிமையோடு நீ நைஷன் வந்துட்டாய், உன் திருவடியை பிடிக்க வச்சுட்டாய், உன் திருவடியில என் தலையை கொண்டு வந்து வைக்க வச்சுட்டாய். இப்ப நீயே எனக்கு சத்குருநாதனை காட்டிக்கொடு. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. இவர் அப்படியே கதர்றார், பாண்டுரங்கா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பண்டரிநாதா அப்படின்னு கதர்றார். அப்படி எல்லாரும் பார்த்தாச்சு, கிளம்பு கிளம்பு அப்படின்றார். அங்க இருக்க பண்டாலாம் என்ன பண்ணுவான்னா, பேர் சொல்லு, கோத்திரம் சொல்லு, நட்சத்திரம் சொல்ல, அர்ச்சனை பண்றோம் அப்படின்றோம். உடனே அவர்கிட்ட எப்படி கேட்கிறார், இப்படி திருத்தினு அவருக்கு பேரே மறந்து போயிடுச்சு, தன் பேர் என்னன்னு மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள பாண்டகன் கழுத்துல இருக்க மாலையை தூக்கி இவர் கழுத்துல போட்டான். இதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது எல்லாம் பண்ணிட்டார்கள். அப்புறம் பாண்டகன் பக்கத்துல இருக்க ஒரு தேங்காய் எடுத்து கையில கொடுத்தா, வாங்கிட்டா. அப்புறம் பைசா கொடு அப்படின்னு கேள்விட்டான். அவளோட வழக்கம், அப்படி பைசா கொடு அப்படின்னா. இப்படி பார்க்கிறார், யார் யாரோ தன்னை கொண்டாடினவர்கள்லாம் முத்து மணி பவழம் வைரம் வைடுன்னு எடுத்து அப்படி வீசியிருக்கார், பொற்கையெல்லாம் கொடுத்துருக்கார். இன்னைக்கு பாண்டரங்க பிரசாதம் கொடுத்தவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி பார்க்கிறார், அவருக்கு முதல் தடவையா கேட்டு கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கார். கேட்காமலேயே கொடுத்துட்டு இருந்த கை இன்னைக்கு அந்த அர்ச்சகர் கேட்கிறார், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி பார்க்கிறார், பாண்டரங்கனை பார்த்தார், அர்ச்சகனை பார்த்தார். அர்ச்சகர் என்ன தோண்டிதோ தெரியல, சொல்ல போ போ அப்படி மறுபடியும் விட்டார். அவர் வெளில வந்துவிட்டால் அங்கே வந்து பார்த்தா ஜனங்கள்லாம் அப்படி வரிசையில் நின்று ருக்மிணி மாதா அழகி, அவள் தனியாக அழகி. ருக்மிணி மாதா போய் பார்த்தா அங்கே போய் அவள் திருவடியை பிடிக்க சொல்கிறா. ஓ நடரா, ஏ மாதா, நான் உன் பிள்ளை, நான் என்ன ஜாதியில் பிறந்தாலும் என்ன எந்த மதத்தில் பிறந்தாலும் நீ ஜெகஜனன், நீ ஜெகன் மாதா, அதில் மாற்றம் இல்லையே. எனக்கு கிருப பண்ணுமா, எனக்கு ஒரு சத்குருநாதனை காட்டுமான்னு அழுதா. சத்யபாமா சன்னதியில் போய் சேவிச்சார். ராதிகாராணியுடைய சன்னதியில் போய் நமஸ்காரம் பண்ணார். எப்படி வெளில வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தார். அந்த ஜனங்கள்லாம் கையை கோத்துண்டு ஆடுறா பாடுறா குதிக்கிறா. அதுவாளுக்கு அந்த பன்றிபுரம்னாலே ஒரு குஷி தாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதான் பன்றிபுரம். அங்கே வந்து அப்படி கை கட்டிண்டு இப்படி உட்காந்து தியானம்லாம் பண்ணவே விட மாட்டான். பண்ணோம்னா எழுப்பி செலோ ஆவோ அப்படி டான்ஸ் ஆட கூப்பிட்டுடுவோம். நம்ம சும்மாலாம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணவே விட மாட்டோம். அந்த மாதிரி இடமும் கிடையாது. அங்கே போனால் ஆடணும் பாடணும், எல்லாரும் ஆடிண்டும் பாடிண்டும் இருக்கா. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இப்படி ஒரு கூட்டம் ஆடிட்டுருக்கு. இன்னொரு கூட்டம் ஜோரா, விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா, அப்படி ஒரு கூட்டம் ஆடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா, பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா. எப்படி அவாவா ஒரு பஜனை பண்ணிட்டு இருக்கா, அவாவா ஆடின்னு இருக்கா. இந்த ராஜாவுக்கும் ஆசையா இருக்கு, தானும் இப்படி ஆடணவே அப்படின்னு. அப்ப எங்கிருந்தோ ஒருத்தர் வந்தார், வா அப்படின்னு பிடிச்சின்னு கையை கோத்துல ஆட ஆரம்பிச்சுட்டார். ராஜா பார்த்தா இந்த பக்தி நன்னா இருக்கே. நம்ம பொறுத்த வரைக்கும் பக்தினா கட்டுப்படுத்துறது தான், முக்காவாசி பக்தினா கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படிதான் நம்ம பழகிருக்கோம். தட்சிண பாரதத்துல சமத்தாரு நேர உட்காரு, கையை கூப்பிக்கோ, கண்ணை மூடிக்கோ, உமாச்சு கிட்ட பிரார்த்தனை பண்ணு, இல்லாட்டி உமாச்சு கண்ணை குத்தும். இப்படியே ஒரு ருட்டீனா டிசிப்ளீனா ஒரு பக்தி தான் நமக்கு தெரியும். எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சு யதார்த்தமா கொண்டாடுற பக்தின்னா பண்டறியும். நமக்கு அப்படிலாம் பழக்கமே கிடையாது. வாத்த உட்காந்து இப்படி ஜாலியா ஆடிட்டு இருக்கலாம், சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவேலா, என்ன ஆட்டம் வேண்டி கிடக்கு, ஒழுங்கா உட்காரு, சாமிக்கு முன்னாடி உட்கார தெரியாது அப்படின்னு கால் நீட்டிட்டு உட்காராதுன்னு. பண்டரிபுரம் போன வச்சுக்கோங்களேன், அங்க அன்னைக்கு கூட சொன்ன புரந்தரதாசர் தூண் இருக்கு, நிறைய பேர் அதை சாஞ்சிட்டு அப்படி காலை நீட்டிட்டு ஹா பாண்டரங்கா அப்படின்வான். இப்படியே சுகமா என்னமா வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி கால நீட்டி உட்காந்து இருப்பான். ஆச்சரியமா இருக்கும் அவளுக்கு, அதெல்லாம் பயமே. பாண்டரங்க இடத்துல பயமே இல்லாத கூட்டம். வெளியில வந்துட்டா கூட குதிச்சு குதிச்சு கை தட்டுவா, பாண்டரங்கா போயிட்டேன், பை பை, சி யூ டாடா, சி யூ சூன் அப்படின்வான். அவளுக்கு ரொம்ப உரிமை, அவளுடைய அந்த உரிமை தான் அவளுக்கு பக்தி. அவளுக்கு வேற கட்டுப்பாடே அங்கே கிடையாது, யாரும் அவளை கட்டுப்படுத்தவும் முடியாது வச்சுக்கோங்களேன். பக்தி பக்தி பக்தி, நிபந்தனைகளற்ற பக்தி, கட்டுப்பாடுகளற்ற பக்தி, எதிர்பார்ப்பற்ற ஒரு பக்தி. ஜாலியா இந்த குழந்தைகள்லாம் ஆடும் தெரியுமா, குஷியா எடுத்துனா ஏ அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடுங்க, ஊருக்குலாம் நான் ஊருக்கு போறேனேன்னு அந்த மாதிரிலாம் ஆடுவாவா. இந்த பாண்டரங்களை பார்த்துட்டான்னா அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவா. அதெல்லாம் நம்மளாம் ஏறிட்டுட்டா தான் வரும். அவளுக்கு சுவாவமா ஒரு குழந்தை. பன்றியபுரத்துல போயாச்சுன்னா பாண்டரங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தையா மாறிடும். சரியா நம்முடைய திமிரு அகம்பாவம் வேண்டாத்தனம் எல்லாம் வாழ சுருட்டிட்டு ஓரத்துல உட்காந்துடும். அப்படியே குழந்தையான ஒரு பாவம் சித்திச்சிடும். இந்த ராஜா பார்த்தா அவர் கையோட கோத்துட்டு தத்தா மாலை சுத்தரா, அப்புறம் எல்லாரும் கை தோல் மேல தோல் கையை போட்டுண்டு அப்படி ஆடுற. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அது பன்றிபுரத்தை மட்டும் யாராவது ஒருத்தர் ஆட ஆரம்பிச்சதை பார்த்தா எல்லாருக்கும் ஆடணும்னு வியாதி வந்துடும். அது இடம் அது. நான் ஒரு தடவை போயிருந்தோம், நாங்கள் ஒரு 50-60 பேர் போயிருந்தோம், ஒரே ஆடிண்டே இருக்கோம். அப்ப அங்க நல்ல கூட்டம் இருந்தாலும் செக்யூரிட்டி அங்கங்க போலீஸ்காரெல்லாம் வச்சிருக்கா இல்லையா, பொம்பளை போலீஸ் ஆம்பளை போலீஸ் எல்லாம் நாங்கள்லாம் ஆடினோம். அங்கே வந்து ஆம்பளை பொம்பளையெல்லாம் பார்க்க மாட்டோம். எவ்வளோ பாட்டு கை கோத்து ஆடுவா, வயசுக்காரவளா வயசு இல்லாதவளா அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். நம்ம ஊரில் நடக்கூன்றீங்க, பக்கத்துல இருந்து பாசிரிச்சாள், என்ன இவனு அவளும் பாசிரிக்கிறா, யார் கோவிலில் வந்து என்ன அக்கிரமம் பண்ணுறதும். அவள் நிஜமா சாதாரணமா யதார்த்தமாக பழக்கப்பட்டவாளேன்னு சிரிச்சிருப்பான். அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி முடிச்சு வர வர கோவில் கோவிலாவா இருக்கணும். வைகுண்டபதி ஜெயமேன்னு பார்த்துட்டு இருக்காரு, நான் இருக்கிற இடத்த இவன் யார் சொல்றதுக்கு. வீட்டில் உட்காந்து எல்லா அக்கிரமத்தையும் டிவியில் பார்க்கறது, அவர் கோவில் கோவிலா இல்லைங்க. ஏன்னா எத் பாவம் தத் பவதி. அங்க என்ன ஓடிட்டு இருக்கோ அதான் இங்க வந்தாலும் மனசுல ஓடும். அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. தோளோட தோல் வரிசைட்டு போனா கூட கோவில்ல பார்த்தோம்னா தனித்தனியால வரிசை கிடையாது. ஆண் கியூ பெண் கியூ அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வரிசை தான். முன்னாடி வயசு பொண்ணு இருக்காளா பின்னாடி வயசான ஒண்ணுமே தெரியாது. அங்க போனோம்னா இந்த காம சிந்தனை கூட மாறிபடும். அவ அவளை யதார்த்தமா சாதாரணமா பழகுவான். அவ பாட்டுக்கு ஆடுவா பாடுவா குதிப்பா. நாங்கெல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அப்ப அங்க ஒரு பெண் போலீஸ் அவ ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தா பார்த்துட்டு இருந்தா. நாங்கெல்லாம் ஆடுறத பார்த்தா அவளுக்கு குஷியா இருக்கு. டியூட்டி விட்டுட்டா வந்து எங்களோட ஆட ஆரம்பிச்சுட்டா. நான் பயப்பேன். அப்புறம் டியூட்டி உங்களுக்கு டியூட்டி இருக்கேன் செலவு சொல்லுதோ பாண்ட நினைச்சு ஆடுறதா சந்தோஷம் அப்படின்னு ஆடுற ஆனந்தமா நிச்சயமாவே ரொம்ப அதிசயம். அதெல்லாம் அவளுக்கு அதெல்லாம் என்ன வேலை போனா போட்ட பாண்டங்கன் இருக்கான்ற அப்படி ஒரு மகா தைரியம் அவளுக்கு. என் பாண்டங்கன் கைவிட மாட்டான்னு தீர்மானமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வைங்க. இது எப்படி ஆகுமோ அது என்ன ஆகுமோ எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் அப்படி நடந்தா மாதிரி எங்க வீட்டில் நடந்துருச்சுன்னா. அப்பா நிஜமாவே நீங்கள்லாம் யோசிக்கிறது பாருங்க. அதை நினைச்சாலும் எங்களுக்கு டயர்ட் ஆயிடுறது. சினிமாக்காரன் கூட அப்படி யோசிச்சு கதை எழுத மாட்டோம். அவ்வளோ அழகா நீங்க கதை எழுதல. அவ்வளோ அழகா யோசிக்கிறது பயங்கரமா இருக்கு. ஒவ்வொருத்தர் மனசையும் பார்த்தோம்னா இப்படி எல்லாம் கூட விதவிதமா யோசிக்க முடியுமான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. வெரைட்டியா தப்பு தப்பா யோசிக்கிறது அவசியமே இல்லை. முதல்ல யோசனையை ஓரம் தள்ளி கொண்டு போடும். குப்பை தொட்டில் கொண்டு போடும் அவங்க யோசனையெல்லாம். அவங்க யோசனை கொண்டு உடப்புல போடுங்க. அந்த காலத்தில் கொண்டு போடுங்க. சுதந்திரமா இருங்கும். சுதந்திர தண்ணிக்காக சுதந்திரமா இருக்கும். இனி வேண்டா சுதந்திரமா இருக்க பழகும். பாண்டங்கள் எதுக்குறான்னா சுதந்திரமா இருக்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கான். பக்தியில சுதந்திரம் உண்டு. அதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்தினுடைய பக்தி. இங்க கட்டுப்பாடே கிடையாது. சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம். பக்திகளை கூட சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். அதனாலதான் தாஸ்ய பக்தி வாத்சல்ய பக்தி மாதுரிய பக்தி பய பக்தி துவேஷ பக்தி. சிசுபாலன் திட்டினதை கூட பக்தின்னு சொல்லிட்டு இருக்கும். அவ்வளவு வசதி நம்முடைய சனாதனமான தர்மம். இந்த ராஜாவுக்கு இதெல்லாம் புதுசு. ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார். ஆடி முடிச்சோன்னு என்ன பண்ணுவான்னா அவளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாரோட ஆடுறாளோ அவ காலை தொட்டு சேவிப்பான். அவள் வயசெல்லாம் பார்க்க மாட்டான். இவர் கூட ஆடினவர் நல்ல வயசானவர். 75 வயசு தாத்தா. இந்த ராஜா ஒரு 40-45 வயசு தான். அதை ஆடின தாத்தா நன்னா நெத்தியில் அழகா கோபி சந்தம் எல்லாம் வச்சுண்டு நன்னா விட்டல் பஜனையை கத்தி பஜனையை பஜனை பண்றவர். ஆடி முடிச்சோன்னு இவர் காலை தொட்டன பதறிட்டார் ராஜா. ஓ என்னது நீங்க போய் என் காலை தொடரையோட அப்படின்னு. அப்ப அவர் சிரிச்சுன்னே சொன்னார். என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் பரஸ்பரம் பாண்டவங்களுடைய குழந்தைகள். எல்லாரும் ஆத்மா. அது இல்லாதபடி இந்த பண்டிரிபுரத்துல யார் வராளோ யார் ஆடுறாளோ கூட்டத்தோட கூட்டமா இந்த பாண்டுரங்கனை வந்து ஆடுவான். அவன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால யார் ஆடினாலும் அவன் காலை தொட்டு சேவிச்சிருவான். அது பண்டிகைபுரத்தில் முதல்ல நாளாக போயிட்டு அசந்து போயிட்டேன். நிஜமாவே நம்பவே முடியாது அவர்களுடைய அந்த பக்தி. கணவன் மனைவி ஆடின்னு இருப்பா பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணுவா. நமக்கெல்லாம் பதறும். கணவன் மனைவி ஆடின்னு இருப்பா கணவன் மனைவி நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னா அவளும் பாண்டங்க குழந்தை தானும் பாண்டங்க குழந்தை. சுதந்திரம் சமத்துவம் எல்லாம் பண்டிகைபுரத்தை பார்க்கும். அப்பா பிள்ளைய சேவிப்பார். பிள்ளை அப்பாவை சேவிப்பான். தானோடைய சேவிக்க கூட சாஸ்திரப்படி. ஆனால் பண்டிரிபுரத்தில் பக்தியில் எல்லாம் மாறும். தலைகீழ் தான் உள்ட்டார் எல்லாம். ஆச்சரியமாக இருக்கும். ராஜா பதறார். ஒன்றுமே புரியல. உடனே இவர் சேவிச்சுட்டார். அவர் கேட்டார் புரிஞ்சுட்டியா அப்படின்னார். ராஜாவுக்கு புரியலை. நீங்கள் சொன்ன இல்லையா பரஸ்பரம் சேவிக்கணும்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அந்த வந்த வயசானவர் வேறு யார் கூடயும் ஆடலை. இவரை மட்டும் கூப்பிட்டார். இவரோட மட்டும் ஆடினார். புரிஞ்சுதான் கேட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ராஜாக்கு புரியல. அதுக்குள்ள எல்லாரும் வந்தா ஆடினார்கள். ராஜா ஓரத்தில் உட்காந்தார். திருப்பி எல்லாரும் ஆட ஆரம்பிச்சுட்டார். சரி ராஜா அப்படியே வெளில வந்தார். பிரசாதெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டா. அவருக்கு அதே சிந்தனை. வயசானவர் ஆடினா புரிஞ்சுதான் கேட்டார். என்ன புரிஞ்சுதான் கேட்டாரே தெரியல. சரி கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிட்டார். திரும்பி போய் சந்திரபாகா நதிக்கெல்லாம் ஓரத்தில் உட்காந்துண்டு பாண்டுரங்கா அவர் சத்குருவை காட்டுப்பா. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு வழி தெரியலை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு சமாதானம் ஒரு சாந்தி ஒரு நிம்மதி. நான் தேடுற ஒன்று இங்கே தான் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சுடுத்து. ஒன்றை தவிர வேற யாரும் எனக்கு வேண்டியதை தர முடியாது. சத்தியம் நம்ம மனசுக்குள்ள ஒரு தேடல் ஓடிண்டே இருக்கு. கணவனால் தர முடியலை. மனைவியினால் பூர்த்தி பண்ண முடியலை. அப்பா அம்மாவனால் நடத்தி காட்ட முடியலை. பெற்ற குழந்தைகளோ கூட பிறந்த சகோதர சகோதரிகளோ நண்பர்களோ தோழிகளோ பணமோ வயசோ எதுவும் தர முடியாத ஒன்று தேடிட்டு இருக்கும். எல்லார்கிட்டையும் தேடிட்டு இருக்கும். அப்பா அம்மா கிட்ட தேடி கிடைக்கல, சரி கணவன் கிட்ட தேடுவோம் கிடைக்கல, மனைவி கிட்ட தேடுவோம் கிடைக்கல, சரி குழந்தைகள் கிட்ட தேடுவோம் கிடைக்கல, பிள்ளைக்குட்டிகள் கிட்ட தேடுவோம் கிடைக்கல, பேரன் பேத்திக்கிட்ட தேடுவோம் கிடைக்கல, தோழர்கள் தோழிகளுக்கு தேடுவோம் கிடைக்கல, டிவியில் தேடுறோம் கிடைக்கல, பணத்தில் தேடுறோம் கிடைக்கல, ரைட்டியா வெளியூர் போய் தேடுறோம் கிடைக்கல, எங்கே போனாலும் கிடைக்காது. அவனை தவிர யாராலையும் தர முடியாது. அந்த பூரணம் மனசு அப்படியே சமாதானம் அடையணும். அப்படியே அப்பாடா இப்படி லேசாக இருக்கணும் ஆசைப்படணும் இல்லையா, அந்த லேசான ஒரு பாவத்தை பாந்தரங்கன் தானே தர முடியும். அதுதான் எல்லப்துவா புமான் திருப்தோ பவதி அமிர்தோ பவதி சித்தோ பவதி என்றார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். யாருக்கு பக்தி வாசுதோ அவனுக்கு தான் திருப்தி வருது. அப்பாடா வேற யாருக்கும் வரதில்லை அப்படின்றார். அந்த மாதிரி ராஜா நாமஜபம் பண்றார், பாண்டுரங்கா கிருபை பண்ணு, திருப்பி திருப்பி போய் லைன்ல நின்று பாண்டுரங்களை பார்க்கிறார். இப்ப ரொம்ப உரிமை வந்து கொடுத்தான், ரெண்டு தடவை போயிருக்காரு. அது பாண்டுரங்கன் ரொம்ப கெட்டிக்காரன், கொஞ்சோட அப்படி இந்த டேஸ்ட் காட்டிடுவான், காட்டிட்டான்னா விட முடியாது. அதுல டேஸ்ட் காட்டி இழுக்கிறதுல மகா கெட்டிக்காரன் பாண்டுரங்க. ஒரு தடவை தொட்டு பழகிட்டா சொன்ன திருப்பி போய் லைன்ல நின்னா தேவையில்லையே பார்க்கலாமா அப்படின்னு. நாங்க அப்படிதான் எப்ப பண்றீபுரம் போனாலும் அப்படிதான். இப்போ கூட நாங்கள் போயிருந்தோம் போன டிசம்பர் மாதத்தில், ஒரு தடவை பார்த்தோம், இப்போ கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்டர்நெட் டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். வெளியில் வந்து நான் கேட்டேன், திரும்பி போகலாமா? ஆ போகலாமே, ரைட் லைனில் போய் நின்னாச்சு. பார்த்துட்டு வந்தோம், திரும்ப ஒரு தடவை போகலாமா? ரைட் போகலாம், லைனில் நின்னாச்சு. சுகம், ராத்திரி பார்த்துட்டே இருந்தோம். அந்த ஒரு தடவை ரங்கு பஞ்சரி ஹோலி சமயத்தில் நாங்கள் போயிருந்தோம், ஆளே இல்லை. பன்றிபுரத்தை மொத்தமாக பார்த்தா கோவிலில் ஒரு 15 பேர், அந்த 15ல 10 பேர் நாங்கள், மீதி 5 பேர் பண்டா, வேறு ஆளே கிடையாது. எங்கள் பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள் நாங்கள் பார்த்துருவோம் பாருங்கோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 தடவையாக திரும்ப திரும்ப லைனில் நின்று ஒரு ஸ்திதியில் அவெல்லாம் திட்டி நான் ஓடி போயிடுங்கன்னா. நான் கேட்டேன், எதுக்குன்னா, இப்படியே பண்ணிட்டு இருந்தேனா பாண்டவன் உங்களோட வந்துடுவான், எங்களுக்கு வேணும் வராதிங்கன்னு. நான் சொன்னேன், அதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு, கடத்திட்டு போகணும் தானே வந்தேன்னு. சத்தியம், அது ஒரு சுக்கம். அதுவும் தொட முடியறதுனால வேற என்ன வேணும்? திருப்பதி பெருமாள் லைன்ல போயிட்டு தொட்ட முடியுமா? லைன்ல நிக்கிறதே பெரிய பாரு, அதுக்கே பெருமாளே நல்லபடியா. ஆனா அதுல பயபக்தியில மகா கெட்டிக்கார திருப்பதி பெருமாள். பயமூர்த்தி பயமூர்த்தியே கோவிந்தா, ஏறுகொண்டவாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. பணக்காரனும் கத்துவான், ஏழையும் கத்துவான், படித்தவன் கத்துவான், படிக்காதவன் கத்துவான், பெரிய ஞானியும் கத்துவான், மூடனும் கத்துவான். நல்லபடியா லைன்ல நிக்கணுமே, ஒழுங்காக பார்த்துட்டோமே. அது என்ன, ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்து, 3 மணி நேரத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு. அதுவே பெரிய விஷயம், 3 மணி நேரத்தில் பார்த்துட்டு ஆஹா பாக்கியம் அப்படின்னு. அதெல்லாம் நடக்கிறத கதையே வேறு, அவரோட கதையே வேறு. பாண்டரங்கன் இன்னொரு விதம், ஆச்சரியமான விதம், இதை சம்மந்தமில்லாத ஒரு விதம் உண்டு. பத்மநாபர் அவர் எப்போ கதவை திறப்பார், எப்போ விடுவார், மேலே விடுறாரா கீழே விடுறாரா, அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். என் பத்மநாபனை விட்டு வேணும், ஏறி இறங்கி பார்க்கறதே ஒரு தனி சுக்கம். பாண்டுரங்கன் அந்த ருசி காட்டி கொடுத்துருவான், லேசாக அப்படி தீண்டி சீண்டி விட்டுருவான். திரும்பி திரும்பி லைனில் நிற்கிறார். இப்போ உரிமை வந்துடுத்து, இவர் போகிறார், அப்படி பிடிக்கிறார், இப்படி பண்டா ஏற இறங்க பார்க்குறார். அவர் ஏய் இப்போ தானே நீ வந்தாய், அவர் சொன்னார். ஆமாம் இப்போ தான் வந்தேன், இனிமேல் நிறைய வருவேன்னுட்டார். திரும்பி போகிறார், ஆடுறார், பாடுறார், குதிக்கிறார், திரும்பி திரும்பி தேடுறார். அந்த வயசானவர் அவர் மட்டும் காண கிடைக்கல, தேடி தேடி பார்க்குறா, புரிஞ்சுதா 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 அப்படின்னு எல்லாரும் சேவிக்கிறார், மாற்றி மாற்றி மாற்றி. இப்போ டக்குன்னு அவருக்கு தூக்கி வாரிப்படுது, ஒருவேளை அது பாண்டுரங்கனோ, பாண்டுரங்கனோட கை கோதாரணம் அப்படி இருக்கும். ஆட முடியுமான்னா பக்தியும் நாம ஜபமும் சத்தியமாக நடத்தி கொடுக்கும். ராஜா பாதார் கோவிலே கதியில் கிடக்கிறார், பிரசாதம் கொடுக்கிறார், சாப்பிட்றார், பகவானத்தில் பிரார்த்திச்சுக்கிறார். பாண்டுரங்கா வழிகாட்டி எனக்கு யார் சத்குருவோ காட்டி கொடு, சத்குருவை காட்டி கொடு, சத்குருவை காட்டி கொடு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபம் அவர் பிரார்த்திச்சுருக்கார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, 3 நாள் ஆயாச்சு, கோவில்லையே ராத்திரி படுத்துக்கிறார், கோவில் பிரசாதம் தான் சாப்பிட்றார், பஜனையே பண்ணிட்டு இருக்கார். அப்போ ராத்திரி சொப்பனத்தில் அழகாக அதே வயசான தாத்தா, யார் இவரோட கைகோத்து ஆடினாரோ அந்த தாத்தா வந்துட்டார். தாத்தார் என்ன புரிஞ்சுதான்னு தெரிஞ்சு கேட்டார். ஒரு வருஷங்க புரிஞ்சு கொடுத்தோன்னா என்னது நீதான் பாண்டங்கன்னுட்ட. அடுத்த கஷணம் வயசான தாத்தா இடுப்புல கைய வச்சுட்டு சாட்சாத் மன்மத்த மன்மத்தனாக பாண்டன். அப்பதான் முதல் தடவை வந்திருக்காரு கோவிலுக்கு, அப்பதான் முதல் தடவை திருவடியை பிடிச்சிருக்கார், அப்பதான் முதல் தடவை விட்டலா பாண்டன் சொல்லியிருக்கார். இவ்வளவு வேகமா ஒரு கிருப்பையா, நியாயமா இருக்க வேண்டாம், அநியாயமான கிருப்பை. கிருப்பையிலேயே ஒரு நியாயம் இருக்கணும் இல்ல. அப்பதான் வந்திருக்கார், நம்ம வீட்டுல யாராவது பக்கத்து வீட்டுல வந்திருக்கார்கள் அப்படின்னா உடனே பழகிடுவோமா முதல்ல, ஓகே வாங்குவோம், அப்புறம் நடவடிக்கை எல்லாம் பார்த்துப்போம், அப்புறம் எப்படி பழகலாம். அப்ப அவளை நம்பி பழகி நாலு வார்த்தை பேசுறதுக்குள்ள 40 வருஷம் ஓடி போயிடும் இல்லையே. நாங்கெல்லாம் உடனே பழகினாலும் உள்ளுக்கு ஒரு சந்தேகம் ஒட்டிகிட்டே இருக்கும் தெரியுமா, நம்புறதுக்கு இல்லை, திருச்சி பழகலாம், வேண்டாம் என்னத்துக்கு வம்பு. அதனால அவள் எந்த டைம் வெளில வராலும் அதே வெளில வராம அவாய்ட் பண்ணுவோம். அதனால மகா சமர்த்தி என்ன பிளான் பண்ணுமா பண்ணுவோம், யமதர்மராஜா கூட எவ்வளவு பிளான் பண்ண மாட்டார், நம்ம பிளான் பண்ற மாதிரி அத்தனை பிளானும் பண்ணுவோம். அவ்வளவு சந்தேகம், அவ்வளவு பயம், தெய்வ நம்பிக்கை குறையறதுனால வரக்கூடிய பயம். தெய்வத்தை மேல நல்ல பூரணமான அன்பு இருந்தா பயமே வராது. பயம் வந்தாலும் ரொம்ப நேரம் நிக்காது, டக்குன்னு மாறி போயிடும், எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிடுவாளோ, எல்லாம் நம்முடையது நம்முடையது அபிமானம், அபிமானத்தினாலே பயம். இது அபகரிச்சுட்டு போயிட்டா, அதை திருடிட்டு போயிட்டா, ரொம்ப கஷ்டம். பகவான் அழகா காட்சி கொடுத்துட்டு அடுப்புல கையை வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஆனார், இவர் சிரித்தார், கண்டுபிடிக்க வச்சது நீ, நானா கண்டுபிடிச்சேன், உன் பலத்தினாலே அவனருளாலே அவன் தாழ்வன், அங்கே அவன் தானே கிருப பண்ணணும், கார் காட்டி கொடுக்க முடியும். பகவான் சொன்னான், அழகா தலைமையில கை வச்சுட்டான், உன்னுடைய சத்குருநாதன் கல்யாண் அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கா, சகஜானந்தன் பேரு, சகஜமா ஆனந்தமா இருப்பான், ஒரு பேரு சகஜானந்த மகராஜன் பேரு, சகஜானந்த மகராஜ போய் பாரு சரியா. அது வரைக்கும் அந்த புஸ்தகத்தை படின்னு ஒரு புஸ்தகத்தையும் கொடுத்தா, பகவான் தலையில கை வச்சு ஆசிராமன்னா மறைஞ்சுட்டான். இவருடைய பிரார்த்தனை நிறைவேறிடுத்து, டக்குன்னு பார்த்தா சொப்பனம், கண்ணை விழிச்சு பார்த்தா ஓ சொப்பனமா அப்படின்னு பார்த்தா, இப்படி திரும்பி பார்த்தா அந்த புஸ்தகம் அங்க இருந்தது. சொப்பனம் இல்ல, அனுபூதி சொப்பன மாதிரி இருக்கும், ஆனா சொப்பனம் இல்லை. இந்த சமயத்துல இந்த குழந்தைகள்லாம் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும், எழுப்பி அங்க படுக்க வைக்கும், அழகா சொன்னபடி எல்லாம் கேட்கும், மேலே ஏறி படுக்கும். அப்புறம் ராத்திரி ஏன் படுத்தினா, ஒழுங்கா படுக்கலையே அப்படின்னா, எனக்கு தெரியவே தெரியாது, நான் எழுந்துட்டேனா, நீங்க எழுப்பினீங்களா, சும்மா பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. இதே தான் எழுந்தவனே அப்பா அம்மா எல்லாம் சொல்லிட்டு வந்து படுத்துருக்கு, அப்பா அம்மா கட்டி பிடிச்சி தூக்கி வந்திருக்கா, ஆனா காத்திர வந்து நான் எழுந்துக்கவே இல்லை, என்ன ஏன் நீங்க கொண்டு வந்து மேலே போட்டீங்க அப்படின்னு, எப்படி இதுவா உருண்டுக்கே எழுந்துட்டு நீங்க தான் என்ன தள்ளி விட்டீங்கன்னு. அந்த மாதிரி இந்த சொப்பனம் அனுபூதி ரொம்ப அழகது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பகவானுடைய மாயா லீலைய. அப்ப ஆச்சரியமா ஒரு பாபா பக்கத்துல அந்த புக் விவேக சிந்து அப்படின்னு ஒரு புஸ்தகம், முகுந்தராஜ் அப்படின்னு ஒரு மகாத்மா எழுதின புக் அது, ஆத்மாவை பத்தி, பரமாத்மாவை பத்தி, ஞானத்தை பத்தி, வைராக்கியத்தை பத்தி, நிறைய ஆத்ம விஷயங்கள்லாம் எழுதியிருக்கார். இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, அப்ப பகவான் வந்ததே சத்தியம், நமக்கு தான் சொப்பன மாதிரி தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் சொப்பனமா இருக்கும், ஆனா சத்தியமா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல கனவுல கண்டா மாதிரி இருக்கும், ஆனா நிஜத்துல நடக்கும் போது எங்கேயோ நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. சில விஷயங்கள் நினைவில் நடந்தது கனவு மாதிரி தோணும், அது பகவானுடைய மாயா விளையாட்டு. உடனே விவேக சிந்துவை பார்த்தா இப்படி கண்ணில் ஒத்திண்டா, உள்ள பகவான் பாண்டரங்கன்னு சைன் போட்டு வேற கொடுத்துருக்கான், அதெல்லாம் புக் புக்கு கிஃப்ட் கொடுப்பான், அதெல்லாம் மகா சமர்த்தன் பிரபு பாண்டுரங்கன் அப்படின்னு சைன் போட்டு கொடுத்துட்டான். ஒரு ஓ நடரா, இவ்வளவெல்லாம் பண்றீங்க, கூட இருந்து பேசியிருக்கப்படாதா, முன்னாடி வந்தா கையை கோத்துட்டு ஆடினா, இப்ப நான் புக்கு பிரசன்ட் பண்றா, குருவை வேற பிரசன்ட் பண்ணிட்டார். நிஜமாவே நம்ம லைஃப்ல கிடைக்கிற பெரிய கிஃப்ட் பகவான் நமக்கு கொடுக்குற கிஃப்ட் சத்குருனா. என் அனுபவத்தை நான் சொல்றேன் ஒண்ணு, நிஜமாவே என் லைஃப்ல நிறைய அடைஞ்சாச்சு லைஃப்ல, பெரிய பெரிய கிஃப்ட் எதுனா எனக்கு என் குருஜி அம்மா கிடைச்சது தான். அந்த பலம் தான் இன்னைக்கு இத்தனை மகாத்மாக்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இல்லாட்டினா இந்த மகாத்மாக்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, பாண்டவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நம் ஜியருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, ராமானுஜருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, புரந்தரதாசருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அவளுக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாம போயிருக்குமே, புரந்தரதாசருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பாண்டவனுக்கு என்ன தெரியும், ஆனா எனக்கு தெரிய வந்தது ஏன்னா சத்குருவுடைய கிருப்பையினாலே மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கூட குருஜியமாக போன் பண்ணேன், அம்மா முதல் கேள்வி எப்படிடா இருக்கா அப்படின்னா, உங்க ஆசீர்வாதம் நன்னா இருக்கேம்மான், நிறைய நாமஜபம் பண்ணுன்னு அப்படின்னு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணுன்னு. நானும் ஒரு நாளாவது பரவாயில்லடா கொண்டு இதே மாதிரி நாமஜபம் பண்ணுன்னு சொல்லுவான்னு ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கேன். நேர போனாலும் நிறைய நாமஜபம் பண்ணு, உடம்ப பார்த்துக்கோ, ஏண்டா அப்படி இருக்க ஒழுங்காடு அப்படின்வா. இன்னும் எவ்வளவு ஒழுங்கா எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நானும் ஒவ்வொரு தடவையும் திருத்தின்னு திருத்தின் போனாரு, இன்னும் ஒழுங்காரு, இன்னும் சமத்தாரு, சமத்தா இரேண்டா அப்படிங்குவோம். இப்படி ஆச்சரியமா இருக்கும். அந்த குரு இருக்கா பாருங்க, அவர்களை போல நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு உலகத்துல யாராலையும் முடியாது. ஏன்னா பக்குவப்படாத ஜென்மங்கள் நம்மெல்லாம். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். என்ன அவசியம் இருக்கு? எவ்வளவு மணி நேரம் என் குருஜியம்மா கூட பேசியிருக்கா தெரியுமா? விடிய விடியெல்லாம் பேசியிருக்கா. உட்காந்து நான் மூடத்தனமா கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா. சில கேள்விக்கு தான் பதில் சொல்ல மாட்டேன், நாமஜபம் பண்ணு புரியணும் கத்திருக்கேன். அதே நான் எடுக்கிறதா நாமஜபம் பண்ண உங்களுக்கு பதில் தெரியல நேரடியாக சொல்லுமோன்னு குருஜியம்மா சொல்லுவா. சரி தெரியலன்னு வச்சுக்க வேண்டாம், நாமஜபம் பண்ணி நீ கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுன்னு அசரவே மாட்டான். அது வேற நமக்கு கோபமா வரும், எதுக்கெடுத்தாலும் இப்படியே இருக்காளேன்னு. ஆனா அன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் பதில் இன்னைக்கு புரிஞ்சுட்டே இருக்கு. சத்தியம் இப்ப நினைச்சு பார்த்தா நம்மளெல்லாம் மதிச்சு எவ்வளவு தூரம் பேசியிருக்காளேன்னு பொழுது என்னமோ பண்றது மனசை. நம்ம எல்லாம் ரொம்ப எவ்வளவு சாதாரண ஒரு ஆள். இன்னைக்கு நாங்க இவ்வளவு தூரம் உட்காந்து பகவத் விஷயம் பேசிட்டு இருக்கோம், அன்னைக்கு என்ன போட்டு அப்படி பேசிட்டே இருந்தோம். எனக்கு திரும்ப திரும்ப நாமச்சம் பண்ணு 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 சொல்லு சொல்லி 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 இந்த குழவி வந்து புழுவை கொட்டி 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 குழவியாக இன்னைக்கு உட்காந்து குருஜி கோபாலவள்ளிதாசன் உங்களுக்கு தெரியும். சிஷ்யன் கோபாலவள்ளிதாசன் எனக்கு மட்டும்தான் தெரியும், சத்தியமா சொல்றேன். அதுக்கு அதே ஒரே ஒரு காரணம், என் குருஜி அம்மா சத்குரு. சத்தியமா சந்தேகமே கிடையாது. ஆழ்வாத்திரி ஜீரை போய் சேர்க்கிறோம், திருக்குறுங்குடி ஜீரை போய் சேர்க்கிறோம், உரிமையோடு பேசுறோம். நான் நினைச்சுப்பேன் இவாள் ஏன் உரிமையோடு பேசுற, குரு கிருப்ப வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு ட்ரெயின்ல வரோம், ட்ரெயின்ல வரோம், உங்களை பார்த்துட்டு சந்தோஷம் பேசுறா. எனக்கு அவளுக்கு என்னடா பந்தம்னா குரு கிருப பந்தம். இவாளுக்கு எனக்கு எப்படி, உங்களுக்கு எனக்கு எப்படிதான் பந்தம்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவான்ற ஒரு பந்தம். இந்த பந்தம் யாரால உண்டானது, என்னாலேயா உங்களாலேயா? என் குரு சத்குருநாதனுடைய கிருப அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு. விவேக சிந்து புஸ்தகம் பகவானுடைய ஆசீர்வாதம். அழகா தியானம் பண்ற பகவான் சொல்ற, கல்யாண நகர் போய் சகஜானந்த மகராஜ பாரு அப்படின்ட்டார். உடனே கோவிலுக்கு ஓடி வந்தார், பாண்டகனை சேவிச்சார், புரிஞ்சதுன்னுட்டார். பகவான் காட்டி கொடுத்தானே, சத்குருவை காட்டி கொடுத்துட்டானே, அதானே வேணும், வேற என்ன வேணும்? சத்குரு கிடைச்சாச்சுனா போதும், விழி கிடைச்சாச்சுனா போதும், அபய கரம் கிடைச்சாச்சுனா போதும், குருநாதர் சரணத்தில் இடம் கிடைச்சாச்சுனா போதும், நம் பயல் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடிட்டானா போதும். ராமானுஜர் ஒரு அடி அடிக்கிறார் கிடாம்பி ஆச்சான்ற தன் சிஷ்யனை, ஆனந்தமா ஆடுறார் ராமானுஜர். சிரிக்கிற நடா பயிர அடிக்கிறேன் சிரிக்கிறாய், உரிமையோடு இருக்காங்க அடிக்கிறேன். அஹோபாக்யம் அஹோபாக்யம்னு கிடம்பி ஆச்சான். சத்தியம் பிரிய பாக்யம். அந்த மாதிரி ஜோரா கிளம்பிட்டார் இவர், கிளம்பி ஆச்சு. இப்பாடா குரு கிடைச்சாச்சு, குருவை பகவானே காட்டி கொடுக்கலாம், நாம போய் பிடிக்கலாம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருக்கு இந்த மாதிரி காட்டி கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா காட்டி கொடுக்கிறான் பகவான். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நண்பன் உண்டு. அந்த நண்பன் தான் முதல் தடவை குருஜி அம்மாவுக்கு போய் குருஜி அப்பா கிட்ட யோகா கற்றுக்க போனான். நான் அவன் எனக்கு இன்னும் நல்ல பசுமை மாறான நினைவா உட்காந்து நான் அவனை பார்க்க போனேன். அப்போ அவன் குருஜி அம்மா வீட்டில் வெளில வரதை பார்த்தேன், எங்கடா போயிட்டு வரேன்னு. அந்த மாமா யோகா சொல்லி கொடுக்குறான், எனக்கும் யோகா கற்றுக்கணும்டான்னு அவன் நைஷன் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அந்த பந்தம் இன்னைக்கு நான் உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன். சத்தியமா நான் இப்பயும் சொல்லுவேன், டே அன்னைக்கு மட்டும் நீ நைஷன் போகிறேன்னு நான் உட்காந்துக்க மாட்டேன்டா அப்படின்னு அவனை இப்போ பார்த்தாலும் நான் சொல்லுவேன். அவனை எப்போ பார்த்தாலும் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு. எதுக்குடா தேங்க்ஸ்ண்ணா, அன்னைக்கு நீ ஐஷன் போன பாடுறா, அது நான் ஆயிரம் கோடி ஜென்மா எடுத்தாலும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சத்தியமா அப்ப எல்லாருடைய நன்றியை அடைச்சிடும், எல்லாருடைய கடனை என்ன அடைக்க முடியும்? அந்த ஃப்ரெண்டோட நன்றி கடன் மட்டும் என்னால சத்தியமா எத்தனைக்கும் ஏழு ஏழு பிறகு அடைக்கவே முடியும். அன்னைக்கு மட்டும் அவன் ஐஷன் போகலன்னா இன்னைக்கு நான் உட்காந்து பாண்டங்களை பத்தி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சத்தியம் ஆச்சரியம். கிளம்பியாச்சியவர் பகவான் காட்டி கொடுத்துறான்னு ஜோரா கிளம்பிட்டார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. பரவாயில்ல, ஏன் போற நாட்டில் குருவை தேடணும், அப்புறம் போயிட்டு வாங்கிட்டான். அழகா வந்தார் இவர், இந்த பக்கம் வந்தார் இவர், வரத்துக்குள்ள குரு கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டார். இப்படிலாம் நடக்கிறது உண்டு, நிறைய உண்டு, ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் நம்பவே முடியாது. ஒரு க்ஷண நேரத்தை அப்படி மிஸ் பண்ணும், ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிஸ் ஆகும். சைத்திரிய மகாபிரபு காலத்தில் ஒருத்தர் அப்படிதான் இருந்தார், ரொம்ப மிஸ் பண்றாரு அவர். சைத்திரிய மகாபிரபு பத்தி கேள்விப்பட்டு அவர் தான் குருன்னு சொல்லிட்டு மனசுல தீர்மானம் பண்ணி வரா சைத்திரிய மகாபிரபு பாக்குறதுக்கு. இவர் வரத்துக்குள்ள சைத்திரிய மகாபிரபு பரம பதிச்சுட்டார், கதர்றா வளரா குதிக்கிறா. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி அசரீரியா ஒரு இவரை போய் பாடுன்ற. சரி அடுத்தவர் அவர் சைத்திரிய மகாபிரபு சிஷ்யரை பார்க்க போற, அதுக்குள்ள அவர் பரம பதிச்சுடுறார். இவர் பாக்குறாரு என்ன வாழ்க்கை இது, எனக்கு குரு சம்மதமே கிடையாதான் சொல்ற கடைசியில பகவத் கிருபை கிடைக்கிறது இருக்கு. அதனாலதான் குரு கிடைக்கும் போது இருக்க பிடிச்சுடணும் அப்படின்னு சொல்றோம். ஆச்சரியம், குரு கிடைச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷமா வந்தா குரு அங்கே கிளம்பி போயிட்டார். குரு குருவை தேடு 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 தேடுற எங்க போனாருன்னு தெரியல. சந்த் மகாபுருஷர்கள் எங்க போவான் எப்படி போவான்னு தெரியாது. இவரை பத்தி அடுத்த வாழ்க்கை வேற தெரியல. ஏதோ ஒரு லோகத்துல ஃபேமஸ் குருவா இருந்தாலும் சரி இந்த ஊர்ல இருக்காரு அந்த ஊர்ல இருக்காரு நிறைய பேர் தன்னை மறைச்சுட்டே வாழறான். அப்ப ஒரு தேடு தேடும் தேடுற அதுக்குள்ள 4 மாசம் ஆயிடுச்சு. சுத்தி அடிச்சு திரும்பியும் சரி பண்டரிபுரம் வருவோம் ஏதோ அவசாரம் பண்ணிட்டோம் போல இருக்கு. பாண்டரங்கன் குருவை காட்டி கொடுத்தா நான் பிடிச்சிக்கலையே அப்படின்னு அழுதுண்டே பண்டரிபுரம் வர சண்டரிபுரம் வர பாண்டரங்கன் சன்னிதானத்தை வந்து ஓன்னு அழுறாரு. பகவான் திருவடியை பிடிச்சிண்டு பிரபு நீ காட்டி கொடுத்தா நான் விட்டுவிட்டேன் என் சென்மாவில் நான் சகசானந்த மகாராஜியே பார்க்க முடியாதா ஓன்னு அழுதா. அவ யாரும் முதுக்கு அப்படி லேசா தட்டினா இப்படி திரும்பி பார்த்தா யாரும் தேடிட்டு இருக்காங்க. சகஜானந்த மகாராஜன் ஒருத்தர் கல்யாண நகரில் இருக்கார் அவர் தேடிட்டு இருக்காங்க. அவர் திருச்சா அது நான்டா அப்படின்னு அதான் குரு. எப்படி வந்து தடுத்தாட்கொள்வான்னு தெரியாது. பாண்டுரங்கன் சந்நிதியில அவனை சாட்சியா வச்சுண்டு குருவை பார்த்தான். அவ பகவான் இங்கேயே காட்டி கொடுத்துருக்கலாமே ஏண்டா அலைய விட்டான்னா அந்த குரு தாபம் வரணும். ஒரு விஷயத்துக்கு ஏங்கினா தான் அந்த விஷயத்துக்கு ஒரு வலை. சல்லிசா கிடைச்சிருந்தா ஃப்ரீயா கிடைச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. ஃப்ரீயா கொடுத்தாலே உருப்பிட மாட்டோம். ஃப்ரீயா கொடுக்குற பொருளும் படாத பாடுபடும். நான் பார்த்துட்டேன் இங்க பைசா கொடுத்து கஷ்டப்பட்டு பழச்சு வாங்கின ஒரு பொருளை வச்சிருக்கிற முறையை பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக கிடைக்கிற பொருளை வச்சுக்கிற முறையை நீங்கள் பார்த்துக்கோ. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கட்டாயம் இப்போ குழந்தைகள்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாரு அழுது அடம் பிடிச்ச பேனா வாங்கி பத்திரமா வச்சுருக்கோம். எங்கேயாவது கீழே கிடச்சிருக்கோம் பேனா அதுக்கு வைக்கிறதே அப்பா அம்மா கொடுத்ததே சமயத்தில் தூரத்தில் போடுறது வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக கிடச்சதுன்னா அந்த பொருளுக்கு ஒரு விலை கிடையவே கிடையாது. ஒரு சரித்திரமே சொல்லுவேன். ஒருத்தன் உருப்படாமலே இருந்தான் அப்பா அவனை ரொம்ப திட்டி நீ உழைச்சின்னு வந்தாதான் உனக்கு சோறுனுட்டான். அவன் எங்கே உழைக்கிற அவன் பார்த்தான் அழகா ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி 100 ரூபா கொண்டு நான் உழைச்ச காசும் கொடுத்தான். அப்பா பார்த்தா நேரம் நெருப்பில் போட்டா. அவன் பார்த்தா உனக்கு பணத்தோட அருமை தெரியல போன் போயிட்டான். அப்பா அவனுக்கு கவலையே படல. ஒவ்வொரு நாளும் அப்படியே பண்ணால் ஒரு நாள் ரொம்ப வெறுத்து போய் டெய்லி எவ்வளோ பணத்தை கொடுத்தா நெருப்பில் போடுற. ஒரு நாள் அழகா போனான் திரும்பி சாயங்காலம் வந்தான் அப்பா கிட்ட 100 ரூபா பணத்தை கொடுத்தான் தான் உழைச்ச காசு. அப்பா கவலையே படல நெருப்பில் போட்டார். அல்லறி அடிச்சுட்டு ஓடி போய் நெருப்பேந்து பணத்தை எடுத்து அணைச்சு எதானு தெரியறத எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அப்படின்னா அப்பா சொன்னார் இன்னைக்கு தாண்டா பையன் நீ உழைச்சிருக்க. அவன் சொன்ன எப்படி கண்டுபிடிச்சேன்னா உழைக்காத காசுமே நெருப்பில் போடணும் வழி தெரியலை. இப்போ நீ உழைச்ச காசுமே நெருப்பில் போடணும் பதறது பார்த்தே அப்போ தெரிகிறது உழைப்புனா என்ன சத்தியம். உழைச்ச காசுக்கு இருக்கிற வேலை உழைச்சிட்டு அது கூழை குடிச்சா கூட இருக்கிற சந்தோஷம் தனி தான். இல்லாட்டி ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது வாழ்க்கையில். இந்த கல்யாணத்தெல்லாம் போய் பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். வீட்டில் வேஸ்ட் பண்ண தோன்றதா வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க சாப்பிடு 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 பாத்திரத்தை வழித்து போடுறது. அது இந்த தயிர் பாத்திரம் தண்ணியை விட்டு வேற ஒரு வழி வழிப்போம் அப்படிலாம் எடுத்தா சார். ஸ்திரீகள் கரண்டி வச்சு சுரண்டினாலே எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கையை வச்சு சுரண்டிடுவான் அப்படி மனதில் ஓரத்தை ஒட்டிட்டு லேசாக ஒரு அரட்டம்ல தண்ணியை விட்டு அது ஒரு கலக்க கலக்கி இந்த மோர் அப்படின்வான். அது ஒன்றுமே இருக்காது ஆச்சரியம்னா அந்த உழைச்ச ஒரு பைசா கத்தனை வில உண்டு. அந்த ஒரு தாபம் அந்த ஒரு தவிப்பு எதுவாக இருக்கட்டும் வித்தையாக இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் உழைச்சா தான் தாபம் இருந்தால் தான் தேடினாத்தான் அதுக்கு ஒரு வில இல்லைன்னா கிடையாது. அதனால தான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்கிறோம். எடுத்தோன்னே சொல்லலையே வசிஷ்டர் என்ன பாடு படுத்தினார் இன்னைக்கு தொடர்ந்துக்கெல்லாம் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு அதுதான் அதிசயமாக இருக்கும். வீட்டில் என்னைக்காவது கணவர் சமையல் நன்னா இருக்கணும் அப்பாவோட வதிஷ்டர் வாயில் பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி இன்னைக்கு பிரம்மத்தையே தேடலை. அவர் பிரம்மஞானி கிடையாது ஆனால் ஒரு சாதாரண வசனம் கூட வதிஷ்டர் வாயில் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிட்டேன் எங்கள் ஆதிகாரர் சொல்லிட்டார் இன்னைக்கு சமையல் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாருன்னு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அந்த குருவை இவர் தியானம் பண்ணி கடைசியில் பாண்டுரங்கன் சன்னதியில் பிடிச்சுனுட்டார். குரு அழகாக ஆசீர்வாதம் பண்ணார். பாண்டரங்கனை சாட்சியாக வச்சுட்டு உபதேசம் பண்ணிட்டான். சந்நிதியில் நின்றுட்டு பாண்டங்கன் திருவடியை பிடுறான்னார். இவர் பாண்டங்கன் திருவடியை பிடிக்க அவர் காதல பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டலா ருக்குமாயிபதின் பாண்டுரங்கன் நாமத்தை உபதேசம் பண்ணார். பாண்டரங்கன் திருவடி ஒரு பிடிச்சின் இருக்க உபதேசம் உபதேசம் பண்ணிட்டார். இந்த ராஜாவுக்கு மிருத்யுஞ்சயர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டார். தாஹ்ய நாமம், மிருத்யுவை ஜெயிச்சவன். அப்படி மிருத்யுவை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, நாம சங்கீர்த்தன் யார் ஜெயிக்கிறாளோ அவர்களுக்கு சரீரத்துக்கு தான் மரணமே ஒழிய பயப்பட மாட்டான், மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டான், ஜெயிச்சுடுவான். அதனால மிருத்யுஞ்சயர் அப்படின்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டு, அதுக்கான சிவபெருமானோட திருநாமத்தை தாசி நாமமாக கொடுத்துட்டு உபதேசம் பண்ணிட்டார். இதையே ஜபிச்சின்றன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இவர் பார்த்தார், நீங்க பாட்டுக்கு போறேன்னார். சொன்ன உபதேசத்தை ஜபிச்சுண்டுவா தானாகவே எல்லாம் புரியும். எல்லாரும் உடனே உடனே எல்லாம் தெரியும் ஆசைப்படுறோம், அதுக்குரிய பிரயத்தனம் பண்ணணும். நாமஜபம் சொல்லியாச்சுன்னா ஜபிக்கணும். நான் நாமஜபம் பண்ணிட்டே இருக்கேன், எப்போ பகவான் கிடைப்பா, என்னைக்கு கிடைப்பா, இது பாதி அரை மணி நேரம் டிவி, அரை மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸு, அரை மணி நேரம் மொபைல், எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் அப்புறம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா, அதெல்லாம் இல்லை. அதற்குரிய முயற்சி, விடாமுயற்சி, அந்த பிரயத்தனம், உண்மையான ஸ்ரத்தை, அப்போதான் பகவான் கிடைப்பான். சும்மா அப்படி விளையாட்டு போல் அல்ப சொல்பமான ஒரு பொருள் இல்லையே, தாபம் இருந்தா சுலபமா கிடைச்சிருவோம். பத்துடை அடியவர்க்கு எளியவன் நம்மாழ்வார். அந்த பற்றுதல் வேணும், அவன் வேணும்னு தாபம் வேணும், அவன் அடையணும்னு துடிக்கணும், அவனை பார்க்கணுமேன்னு கதறணும். குருஜி அம்மா சொல்லுவார்கள், பகவானை பார்க்கறதுக்கு தாபம் வேணும். எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆயாச்சு, மாங்கல்ய தாரணம் ஆயிருக்கு, அப்போ புருஷன் நெஞ்ச பிடிச்சிருக்கே விழுந்துட்டான், அன்கான்ஷியஸாக போயிட்டான், டாக்டர் அழிச்சுட்டு போகிறான், என்ன துடி துடிப்பான், மீண்டு வரணும்னு வேற யோசனையே இருக்காது. அதுபோல தாபம் இருந்தால் தெய்வம் உடனே கிடைக்கும். இப்போ புரிஞ்சுருக்கோம் தாபம்னா என்னன்னு. கடி ரோடு கிராஸ் பண்ணி திடீர்னு ஒரு லாரி வர்றது, கையும் ஓடாது காலும் ஓடாது, கீழே படுத்துக்கலான்னு கூட தோணாது, படுத்துட்டா கூட லாரி மேலே போயிடும், ஒன்றுமே தோணாது. டக்குன்னு யாராவது காப்பாத்தினா தேவலையேன்னு ஒரு தரிப்பு வரும்பாங்களோ, அந்த தரிப்பு வந்து கொடுத்தனா தெய்வம் கிடைச்சிடும். அது இருக்கா, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு குருநாதர் கிட்ட ஒருத்தன் சொன்னான், நீங்கள் என்ன கடவுளை காட்டி கொடுக்குறேன், கடவுள் காட்டியே கொடுக்க மாட்டேங்கிற, சும்மா ஏமாத்தின்றிருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு சௌக்கியமாக என்ன வச்சு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விட்டான். உடனே குரு சரிப்பா அப்படின்னு விட்டார். குரு அப்போ தான் குளத்தில் இறங்கி குளிக்க போனார், இவனும் கூடவே வந்தான். குரு இவன் தலையை பிடிச்சி அமுத்தி விட்டுட்டார், குளத்தில் அமுத்திட்டார், தணர்றது அவர் விடவே இல்லை. கடைசியில் கோபம் வந்து குருவோட கையை தட்டி விட்டு வெள்ளம் வந்து அப்படின்லாம் ஆக்ஷன் பண்ணுறான். நீ எல்லாம் ஒரு குருவா உன்னை நம்பி வந்தேன்னா சைவத்தை காட்டினவங்கள சாகடிச்சிருப்பேன் அப்படின்னா குரு பார்த்தா இப்போ சிரிச்சுட்டே கேட்டார், வந்த தண்ணிக்குள்ள என்னடா நினச்சேன், மூச்சு விட்டா போதுன்னு நினச்சேன், வேற ஏதாவது தோணுது, வேற ஒன்றுமே தோணலை. அது போல் தெய்வம் வேணும், தாபம் இருந்தால் தெய்வம் கிடைக்கும். தாமரை பண்ணிக்கணும், ஐஷன் பண்ணுவோம் எல்லாரையும். ஐஷன் போய் பாறாங்கல்ல கட்டி தாமரை பண்ணில தள்ளி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அப்ப தாரா ஆதிநாதர் வருவார், வைத்தமானந்தி வருவார், ராமானுஜர் வருவார், சைத்தன்ய மகாபிரபு வருவார். அந்த தாபம் எனக்கு அது வேணும்னு ஒரு பிடிவாதம், ஒரு கஷ்டமான காரியம், நமக்கு பிடிவாதம் இருக்கு. ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு காரியமாக எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது, பிடிவாதம் தான் பகவானை பார்க்கணும், பிடிவாதம். இதுக்கு ஜாதியோ மதமோ குலமோ வயசோ படிப்போ ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், எனக்கு பார்க்கணும் இந்த தெய்வம் என்னது, அது நான் பார்க்கணுமே, எனக்கு அது தெரியணுமே, இவ்வளவு கதை சொல்றாளே, அது யார் அந்த பாண்டுரங்கன், யார் அந்த ஸ்ரீரங்கநாதன், யார் அந்த பத்மநாபன், யார் அந்த கிருஷ்ணனிதா, எனக்கு எனக்கு ராசம் ஆட முடியாதா, எனக்கு ராமானுஜரை பார்க்க முடியாதா, எனக்கு ராகவேந்திரோட பேச முடியாதா, அந்த உள்ள அப்படி அழணும், ஐயோ இப்படி பெயின் இருக்கே, நான் பார்க்கலையே, நான் பார்க்கணுமே, இந்த சினிமாவை பார்த்துடணுமே, இந்த சினிமாவை நான் அனுபவிக்கிறேன். கோபிகள் அழறா, தன்மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத் குணான் ஏவ காயந்தியோனா ஆத்மாகாராணி சஸ்மர்கு, பாகவத்தில் சொல்றான். கதர்றா மனசு முழுக்க அவன்தான், தன்மனஸ்காக அவனிடத்திலேயே சென்ற மனசு, வேற சிந்தனை இல்லை, தன்மனஸ்காக ததாலாபாக அவனை பத்தியே போலமின் இருக்கா, தத் விசேஷ்டாக ததாத்மிகாக தத் குணான் ஏவ காயந்தியோ, கிருஷ்ணா கிருப பண்ணியேடா, கிருஷ்ணா கோவர்ணகிரி தூக்கினியப்பா, கிருஷ்ணா காளி அர்த்தம் ஆடினியப்பா, கிருஷ்ணா காட்டு தீரேந்து காப்பாத்தினிய கிருஷ்ணா, வெண்ண திருடினிய கிருஷ்ணா, எங்க கிருப பண்ணேன்பா. ஜெயதி தேதிக்கம் ஜன்மனா விரதக சயத இந்திரா சஸ்வதத்ரஹி தைத்த திருஷ்யதாம் திக்ஷதாவகாக ஸ்வைதிருதாசனக துவாம் விசின்வதே கதர்ரா. இந்த தேடல் தவிப்பு ரமண மகரிஷி கிளம்புறார் இல்லையா, அருணாசலம்னு ஒரு பேரை கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போறார் இல்லையா, டிக்கெட் இருக்க வரைக்கும் போயிட்டு அங்கே நடந்து போறாள், எவ்வளவு தூரம் எங்க இருக்கு ஒன்னும் தெரியாம அப்படி திருவண்ணாமலை போறா. அருணாச்சலேஸ்வரரை பார்த்தார், சேவிச்சார், இனி உன்னிஷ்டம் என் இஷ்டம். இந்த தவிப்பு திருவண்ணாமலைக்கு போனோன்னு ஒரு தவிப்பு. அதுக்கப்புறம் அவர் யாருமே ஒன்னும் பண்ண முடியல பாருங்க, அவர் பகவான் கிட்ட அவர் பிரிக்கவே முடியல பாருங்க, அந்த தாபம். எத்தனை விஷயங்கள்ல தவிப்பு இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் ஒரு பிடிவாதம், எனக்கு இந்த மாதிரி ஆகாரம் வேணும் பிடிவாதம், உலகம் என்ன கொண்டாடணும்னு பிடிவாதம், எனக்கு நல்ல வீடு வேணும்னு ஒரு பிடிவாதம், எனக்கு நல்ல காமசுகம் வேணும்னு பிடிவாதம், நான் நினைச்சபடி என் வீட்டில் இருக்கணும்னு ஒரு பிடிவாதம், நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும்னு பிடிவாதம், என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதம், நான் பண்றது எல்லாரும் கொண்டாடணும்னு பிடிவாதம், எவ்வளவு பிடிவாதம், இந்த பிடிவாதம் எல்லாம் சேர்த்து ஒரு துளி எனக்கு பகவான் கிடைக்கணும்னு அந்த பிடிவாதம் எனக்கு வேணும். எவ்வளவு பிடிவாதம் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள், அல்ப விஷயங்கள்லாம் ஒரு பிடிவாதம், என் பிரபு எனக்கு கிடைக்கணும், எனக்கு தெய்வம் வேணும், நான் பார்க்கணும், அது என்னதான் தெய்வம், அது எனக்கு புரியணும், எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியல, நான் மரம் மண்டை எனக்கு புரிய வை, நீ சர்வஜன் தானே, ஏ தெய்வமே உனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நீ திரிகாலம் உணர்ந்தவன் தானே, நீ பரபிரம்மம் தானே, நீ சர்வசக்தன் தானே, எனக்கு புரிய வையே, என் மனசு மரம் மாதிரி இருக்கு, நான் மரம் மண்டை, எதுவும் மண்டையில ஏறது இல்லை, எல்லாம் அறகுறையா நிக்கிறது, நிஜமாவே உனக்கு சக்தி இருந்தா எனக்கு புரியவைன்னு கேளுங்க, இப்படி கேட்டா கூட தெய்வம் புரிய வைக்கும், கஷ்டப்படுத்தாது, எனக்கு புரியணும்னு தவிப்பு இருந்தா புரிஞ்சுப்போம். மொபைல் போன் எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்தா, எப்படி கேட்டு கேட்டு படிச்சுடுட்டோம், கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்தா, டிவி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டா, பார்த்து பார்த்து பழகி பழகி கேட்டு 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 புரிஞ்சு வச்சு, எவ்வளவு தேவையில்லாத விஷயங்கள், எத்தனை விஷயங்களை பிடிவாதமா கத்துக்கணும்னு ஒரு வெறி பிடிச்சு கத்துன்னு இருக்கும், எத்தனை விஷயங்கள் நான் சொல்லிட்டு போகலாம், எவ்வளவு விஷயங்கள், அப்ப அதெல்லாம் பிடிவாதம் இருக்கும் அப்படின்னா பகவத் விஷயத்துல காமசுகம் அனுபவிக்கும் பிடிவாதம் இருக்கா இல்லையா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும் ஒரு பிடிவாதம் இருக்கா இல்லையா, என்ன வேணா பண்றது ரெடியா இருக்கா, எந்த டாக்டர்கிட்ட வேணா போக ரெடியா இருக்கா, என்ன மந்திரம் வேணா சொல்ல ரெடியா இருக்கா, என்ன மருந்து மாத்திரம் வேணா திங்கிறது ரெடியா இருக்கா, என்ன வேணாலும் பண்றது ரெடியா இருக்கா, எத்தனை லட்சம் வேணா செலவு பண்ண ரெடியா இருக்கா, ஏன்னா தான் அம்மா தான் அப்பா லோகத்தை நிரூபணம் ஆகிறதுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும்னா, நான் பக்தன், நான் தெய்வத்தை பார்த்துருக்கேன் சொல்றதுக்கும் ஒரு பிடிவாதம் வேணும், வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், பெரிய வேதங்களை கரைச்சி குடிக்க வேண்டாம், பெரிய ராமாயணத்தை புரிஞ்சுக்க வேண்டாம், எனக்கு தெய்வத்தை பார்க்கணும்னு ஒரு துளி பிடிவாதம், ஒரு துளி பிடிவாதம், தீ பிடிச்ச வீட்டிலே தப்பிக்கணும்னு ஒரு பிடிவாதம் இருக்கும் இல்லையா, குளத்துல முழுகும் போது அது 2 கையை மேல தூக்குறான், எதுக்குறாங்க யாராவது என்ன காப்பாற்றும் போலேன்னு 2 கையை மேல தூக்கி இப்படி ஆற்றான் இல்லையா, அப்ப தான் எப்படியே மீண்டு வரணும் ஒரு பிடிவாதம் இருக்கு இல்லையா, அது போல ஒரு பிடிவாதம் எனக்கு பகவானை பார்க்கணும், எனக்கு ராமானுஜரை பார்க்கணும், எனக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட பேசணும், எனக்கு பாண்டுரங்கனோட ஆடணும்னு ஒரு பிடிவாதம் வேணும், அந்த பிடிவாதம் அகம்பாவமா இருக்கக்கூடாது, அது ஒண்ணு இருக்கு, கதறணும், அழணும், துடிக்கணும், தாபத்துல ஏங்கணும், இழைக்கணும், அப்படின்னா கண்களும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் நம்மாழ்வார் சொல்றார், தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி, தின்னம் என் இளமான் உண்ணும் சோறு பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி, திருக்கோளுக்கு ஒரு தடையாவது கண்கள் நீர் மல்கி போயிருக்கோமா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை கண்ணனா தெரிஞ்சிருக்கா, தெரியணும்னு தாபமா இருக்கா, இருந்தா கடுப்பான், வேற ஒண்ணுமே வேண்டாம், அழகா அந்த தாபம் இருந்ததுனால இன்னைக்கு அழகா குரு உபதேசம் பண்ணியாச்சு கிளம்பி போயிட்டார், ஒரு அதே தியானம் பண்ணிட்டு இருக்கார், அப்படியே பரமாத்ம சிந்தனை நன்னா ஹிருதயத்துல பாண்டுரங்கன் பிரதிஷ்டை ஆயிட்டான், கர்ப்பகிரகத்துல இருக்க பாண்டுரங்கன் இவருடைய ஹிருதய கிரகத்துல ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டான், அதே பாண்டுரங்கன் தியானம், இப்ப எங்க இருந்தாலும் பாண்டுரங்கன் தெரியணும், கோவிலுக்கு வந்துதான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லாதபடி எங்க திரும்பினாலும் பாண்டுரங்கன், சர்வம் பாண்டுரங்கமயம் ஜெகத்துன்னு தெரியாது, அந்தரிநாதனே தெரியணும், இவருடைய தியானம் இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார், ஆச்சரியமா ஜோரா ஒருத்தர் பவராயன் அப்படின்னு பேர், ஜங்கமர்கள்னு ஒரு ஒரு சிவபக்தி பண்றவர்கள், இந்த லிங்காயத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஜங்கமார்கள்னு வடதேசத்துல எல்லாம் உண்டு. அவளை என்ன பண்ணுவா, கழுத்துல ஒரு பெட்டி வச்சிருப்பா, உள்ளுக்குள்ள ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பா. அந்த மாதிரி வச்சு எப்பொழுதுமே சிவ ஆராதனை பண்ணிட்டே இருப்பா. அதுல ஒரு ஜங்கமன் பவராயன் அப்படின்னு பேரு. அவர் அழகா இவரோட தியானம் இதெல்லாம் பார்த்துட்டு இவரை தன் குருவை அவர் பாவிச்சுட்டார். பாவிச்சுட்டாச்சு, இவர் பாட்டுக்கு தியானம் பண்றார். அதை இன்னும் ஒரு ஜங்கமனுக்கு பிடிக்கல. சமுச்சயா அப்படின்னு பேர் அவருக்கு. அவருக்கு இது பிடிக்கல. ஆனா அவன் ஒரு முகம்மதியன், அவன்கிட்ட போய் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், சிவபக்தி எல்லாம் விட்டுட்டு அவன் சொல்றதை கேட்டு இருக்கான். சி அப்படின்னு கேவலப்படுத்திட்டான். வாயில வந்தபடி எல்லாம் திட்டார். இந்த சமுச்சயம் இந்த பவராயனை திட்டார். இந்த பவராயன் ரொம்ப வருத்தப்பட்டு மிருத்யும் செய்யர், அந்த ராஜா பேர் மிருத்யும் செய்யறப்ப, இந்த மிருத்யும் செய்யர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப திட்டுறான், ரொம்ப ஒரு மாதிரிலாம் பேசுறாவா அப்படின்னு. அப்ப மிருத்யும் செய்யர் சொன்னார், யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போகட்டும், என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், உன்னுடைய லட்சியம் பகவான் அடையிறது, அதுல முன்னேறி போயிட்டே. இந்த வெளி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், மனசுல நிம்மதி போயிடும். நல்லா ஞாபகம், எப்படா நிம்மதி போறோம்னா, வெளி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர 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 நிம்மதி போயிட்டே இருக்கும். வெளி விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அவள் யாரா கேவலமா பேசுறா, நம்மளை அசிங்கப்படுத்துறான்னா, அவள் சங்காரத்தமே வேண்டான்னு மனசுல ஒதுக்கி வச்சிடணும். அவள் மனசுல ஏத்திக்கவே கூடாது. ஏற்றி வச்சுட்டு திரும்ப 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 அவள் ஒரு தடவை தான் கேவலப்படுத்தணும், நம்ம 1000 தடவை கேவலப்படுத்திக்கணும். அவள் சொன்னதையே நினைச்சு 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 என்ன சகசிரநாமமான்னு ஸ்வம் விஷ்ணுக்கு வசத்காரகன் ஜபிக்கிறது. இன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா, அன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா, அத்தனை பேர் முதுக்க அசிங்கப்படுத்திக்கா. இது அவள் ஒரு தடவை தான் பண்ணும், நம்ம பார்க்குறவாக்கிட்டலாம் சொல்லி அசிங்கப்பட்டுருக்கோம். ரொம்ப கேவலம், நமக்கு தெரியவே இல்லை. அப்படி கண்ணெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பாடுபடுறேன் தெரியுமா வாழ்க்கையில், யாரா சொல்ல சொன்னாள் அவங்கள கேட்குறவா தான் நிஜமாவே அச்சுச்சோ எல்லாம் அப்படிதான் கொட்டுவா. ஆனா உள்ளுக்குள்ள நட்டி பட்டா தான் உனக்கு தெரியும் என்ன நீ பண்ணல. ஒசமான உலகம், சாதாரண உலகம்லாம் கிடையாது. உலகத்தினுடைய ஒரு பாதி தெரியாத வரைக்கும் நிம்மதியா போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் தெரிஞ்சது கத்தி எடுத்து அத்தனை பேரையும் கொண்டு போட்டு போயிடலாம் தோணும். அவ்வளவு ஒரு பேர் உலகத்தை இருக்கப்படாதுன்னு தோணிவிடும். பரசுராமருக்கு அந்த கோபம் வந்துடும். யாரை பத்தியும் எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய லட்சியம், இந்த ட்ரெயின் ஏற போறேன், இப்போ ரோட்டில் யாராவது குடிகார சண்டை போட்டு இருக்கான், ஒரே இடுக்கு மயமா இருக்கு அந்த, அப்படிதான் போகணும். ஒரு ஓரத்தை சாக்கடை ஓடிட்டு இருக்கு, மழை தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கமா ஒரே நாடுறது. அப்போ உட்காந்து சண்டையெல்லாம் போடாது, எனக்கு வழி விடுங்க நான் சொல்லுவோம். அவளை ஒரு தள்ளு எழுதிட்டு சாக்கடை மேலே ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சப்பா கரெக்டாக ட்ரெயின், பெரிய பெருமை. அப்ப இந்த ட்ரெயினை பிடிக்காம லட்சியம் வரும்பொழுது அங்கே நடக்கிற சண்டையோ சாக்கடை தண்ணியோ குடிகாரம் விழுந்து கிடக்கிறதோ எதுவுமே உங்களை பாதிக்கல. அதே மாதிரிதான் வாழ்க்கை. உங்களுடைய லட்சியம் தெய்வம் இருந்தா சுத்தி இருக்க எந்த விஷயமும் பாதிக்காது. இதனால தெய்வத்தை பார்க்கற தடைபட்டு போகாதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய மனசு தான் அழகா அவர் சொல்லிட்டார், கவலைப்படாத, நீ பாட்டுக்கு நாமஜபம் பண்ணு, நீ பாட்டுக்கு பக்தி பண்ணு, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கே. ஏன்னா இதெல்லாம் பெருசா மனசுக்கு கொண்டு ஏற்றிக்கப்படாது. நமக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைச்சல். இதுக்கு நடுவில் பகவானை பார்க்கணும், இதுக்கு நடுவில் நம்ம கடமையை பண்ணணும், இதுக்கு நடுவில் வாழணும், இதுக்கு நடுவில் தெய்வத்தை அனுபவிக்கணும். இதில் பாதியும் உறங்கி போகும், பாதி ராத்திரி தூக்கத்தில் போயிடுது. அப்புறம் சாப்பிட்றது, மலமூத்திர விசாரிச்சனும், அப்புறம் சரீரத்தை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் பிறந்தநாள் கொண்டாடுறது, ட்ரெஸ்ஸு வாங்குறது, நடுவில் டிவி பார்க்கறது, அப்புறம் தெரிஞ்சவாளுக்கு கல்யாணம், கிரகப்பிரவேசம், கருமாதி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவா, இதெல்லாம் பார்க்கணும். இது ஒன்று நமக்கு உடம்பு முடியாமல் போயிடும், டாக்டரை பார்க்கணும். அப்புறம் யாராவது தெரிஞ்சவா பேசியிருந்தாங்கன்னா இந்த நாள் டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச அரைக்குறை வைத்தியத்தை 10 பேருக்கு சொல்லணும். நம்ம படிச்சத பாதி பேர்கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கணும். மோசமா இருக்கவளை திட்டணும். எங்க டைம் இருக்கு, திரும்பி பார்க்கறதுல நம்ம பணமா படுத்துருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னடாது, நம்ம ஏதோ பண்ணிட்டு இருந்தா பார்த்தா நம்ம உடம்பு 4 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அச்சுச்சோ என் உடம்பு, என் உடம்பு நம்ம கட்டிட்டு இருப்பான். அவள் எரிச்சிட்டு அப்பா அவளை ஒழிஞ்சிது சனியன் அப்படின்னு அவள் போயிட்டு இருப்பான். தொந்தரை விட்டதுன்னு போயிட்டு இருப்பா. வாழ்க்கை ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறா, இந்த குழந்தை பெற்றது இப்படி பறக்கிறது. இந்த குழந்தை பறந்துட்டே இருக்கு, பறக்க வளர்ந்துட்டே இருக்கு. வளர்ந்துட்டே இருக்கு, பார்த்தா கடக்கடா வயசாகிறது, டக்கு நேராக போய் புதவியில் போய் விழுந்துடுறது, சமாதி கட்டிடுறோம். கரெக்டாக கடைசியாக எழுதியிருக்கான், லைஃப் இஸ் ஷோ ஸோ ஷார்ட் ஸோ பிளே மோர். கடைசியாக வீடியோ கேம் அட்வர்டைஸ் பண்ணுறது பெரிய தத்துவத்தை அழகா சொல்லிட்டு கடைசியில் லைஃப் இஸ் சோ ஷார்ப், வாழ்க்கை மிகச்சிறியது, ஆனந்தமாக விளையாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்வர்டைஸ்மெண்ட். அசந்து போனேன் நான். பெரிய தத்துவத்தை சொல்லி அவனோட விளையாட்டு விளையாடுமோ சொல்ல முடியாதான் வாழ்க்கை. கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ள ஓடிங்க. அதனால எதை பற்றியும் கவலைப்படப்படாது. நாம பாட்டுக்கு பக்தி பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும். நம்மளுடைய லட்சியம் பகவான் அடையிறது, பகவான் உணர்றது, நம்ம கடமைகளை பண்றது, இவ்வளவுதான் வாழ்க்கை. தேவையான வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும் வாழ்க்கை. ஜோரா யாராவது ரொம்ப அவங்களை பேசி பேசி போர் அடிக்கிறாளா, எப்ப பார்த்தாலும் உங்க டைமை கொள்ளையடிக்கிறாளா, அவர்கிட்ட பாகவதம் பேசுங்கோ, ஏதான வைத்தவானதி பத்தி பேசுங்கோ, பிரபந்தத்தை பத்தி பேசுங்கோ, இவ ஒரு மாதிரி நம்ம பக்கம் வரவே மாட்டான். நாங்கள்லாம் அப்படி பண்ணிதான் காப்பாற்றிட்டு இருக்கோம். எங்களை ட்ரெயின்ல கூட யாராவது பேசினா நாங்க எங்க வேலையை ஆரம்பிச்சிருவோம். எல்ஐசி கார மாதிரி, அவ கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலா ஜாகிரத அப்படின்னுவா. எங்க ஆட்டில் என்னோட ஏதோ ஒரு விசேஷம் நடந்தது, அதுக்கு ஒரு வாத்தியார் வந்திருந்தேன், ஹோமம் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு இப்படி பேசிட்டு இருந்தா, நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுனார். ஆஹா மாட்டினான்னு நினைச்சேன். சத்தியமா அவர் முடிச்சுட்டு அழகாக ஹோமம் எல்லாம் முடிச்சு என்கிட்ட இன்சூரன்ஸ் வாங்குவோன்ற ஆச்சரியம். தப்பிக்கணும் மனுஷா கிட்டேந்து. பக்தி நாமஜபம், நீங்க வைத்தமானதை பத்தியே பேசினவளே, ஆதிநாதர் கோவில் பெருக்களா கேளுங்கள, கொஞ்ச நேரம் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அப்புறம் வர்த்தமான வேலை இருக்குன்னு கிளம்பிடுவோம். அதை விட்டு அவா சொல்ற வம்பெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டா உங்க கதை முடிஞ்சது. ஏற்கனவே நம்ம நல்லா சமைக்கிறோம், அதுவும் போச்சு. ஏற்கனவே வீட்டுக்காரங்களை ரொம்ப கொண்டாடுறா, இன்னும் நல்லா கொண்டாடுவார். பத்து பேர் இருக்க ஜோரா கொண்டாடுவார். பிள்ளைகள் ஏற்கனவே நம்ம நல்ல மரியாதை வச்சிருக்கு, இன்னும் மோசமா மரியாதை. அவ்வளவுதான் வாழ்க்கை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நம்முடைய லட்சியத்துல போயிட்டே இருக்கணும். ஆச்சரியம் அவர் சொல்லிட்டார். உடனே அந்த பவராயம் எப்பொழுதும் போல பகவத் தியானம் என்று நாமஜபம் பண்ணிட்டு இருக்க, அப்ப அது பக்கத்திலேயே ஒரு ராஜா இருந்தார், காசிபதினு பேர் அவருக்கு. காசிபத்தினா விஸ்வநாதன் அர்த்தம், காசியோட பதி. அவர் நல்ல சிவபக்தன். அவர் என்ன பண்ணார், இந்த ஜங்கமர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பப்ப சமாராதனை பண்ணுவார். அவள்லாம் உட்கார வச்சு சமாராதனை. சரி, இங்கே 10,000 ஜங்கமர்கள் வந்திருக்கா, எல்லாரும் வந்தாச்சு, உக்காந்தாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்னம் எல்லாம் தயார் பண்ணியாச்சு, அழகா இலையெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் பரிமாறியாச்சு. அப்ப ராஜாவே பரிமாறுறான், அவ்வளவு பெரிய ராஜா, உத்தமமான ராஜா காசிபதி. எல்லாருக்கும் பரிமாறிட்டு சொன்னார் ராஜா, எல்லாரும் நிவேதனம் பண்ணி சாப்பிடுங்க. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா அப்படின்னு ராஜா புண்டரீகம் போட்டார். உடனே இந்த ஜங்கமர்கள்லாம் அவ கழுத்து இருக்கிற செயல இருக்கிற பெட்டியை திறந்தா, சிவலிங்க பெட்டி திறந்தா, ஒருத்தர் திறந்தார், உள்ள சிவலிங்கத்தை காணும். உசுரே போன மாதிரி ஆயிடுத்து அவருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, வெக்கம் பிடுங்கி திங்கிறது. இத்தனை பேர் உடல உக்காந்து இருக்கோமே, என்ன நினைச்சுப்பாலும், நம்ம தப்பு பண்ணதை விட அடுத்தவா என்ன நினைச்சுப்பாங்க, பெரிய கஷ்டமே நமக்கு. அதுதான் ஒரு பெரிய கவலையே வச்சுக்கோங்களேன். அவாவா திறக்க அவாவா அதிர்ச்சி இதை கண்டு விரியாது. 10,000 பேருடைய லிங்கத்தையும் காணல, 10,000 பேருடைய லிங்கமும் காணாம போயிடுச்சு ஒரே சமயத்துல. உடனே எல்லாரும் பயந்து போயிட்டா, அப்படி பேசுறோம், நம்ம இங்க வந்திருக்கப்படாது. ராஜாவுடைய சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டவங்க ராஜா சிவபெருமான் போயிட்டார், சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவான். ராஜாவுடைய சாப்பாட்டுக்கு அவன் ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல நமக்கு பக்தி குறைஞ்சு போயிடுத்துன்னு. உடனே இன்னொருத்தர் சொன்னா, இல்ல இல்ல இந்த இடமே சரியில்லை, வாஸ்து பிடிங்கிட்ட. எல்லாரும் இப்படி பேசிட்டே இருந்தா அடுத்தவா மேல படி போட்டு இருக்கா. அப்ப ராஜா கேட்ட, என்ன ஆச்சுன்னா, எங்க லிங்கத்தெல்லாம் காணல அப்படின்னு. அப்ப காசிபதி ராஜா பார்த்தார், அது எப்படி காணாம போகும், எல்லாருக்கும் ஒரே சமயத்துல காணாம போறதுன்னா, இது ஏதோ ஒரு பாகவத அபச்சாரம்னு. உடனே அவாவா யோசிச்சு பாக்குறா, இல்லையே நாங்க ஒண்ணு அபச்சாரம் பண்ணலையே அப்படின்னு. அப்ப அந்த சமுச்சயன்னு ஒருத்தர் தான், அந்த பவராயிர திட்டினார் சொன்ன இல்லையா, அந்த சமுச்சயன் அந்த வண்டியில உட்காந்துருக்க, அவர் எழுந்து கை கூப்பிண்டா, நான் அபச்சாரம் பண்ணிருக்கேன்னு. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி அந்த சாந்த பிராமணி ராஜா இப்ப மிருத்யுஞ்சயர்னு இருக்கார். நம்மளுடைய ஜங்கமர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் பவராயன், அவரை குருவா எடுத்துட்டு இருக்கார். நான் வாயில வந்தபடியெல்லாம் அவரை திட்டினேன், இந்த மிருத்யுஞ்சயர வாயில வந்தபடியெல்லாம் திட்டினேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் அபச்சாரம், அபச்சாரமா இருந்தா அது ஒண்ணுதான் இருக்கும்னா. உடனே காசிபதி ராஜா சொன்னார், சத்தியமா அது அபச்சாரம் தான். ஏன்னா அந்த மிருத்யுஞ்சயரை நானே சேவிச்சிருக்கேன், உங்களாம் அவர் யாரும் தெரியாது, பெரிய ராஜாவா இருந்தவர், எல்லாத்தையும் விட்டு விட்டு நீங்க வந்து உக்காந்துட்டு இருக்கார். அதனால நீங்க எல்லாரும் போய் அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்கோ அப்படின்னுட்ட. உடனே அத்தனை பேரும் அப்படியே கிளம்பி நேரம் ஓடி வர, பன்றிபுரத்துல இந்த மிருத்யம் செய்யற தேமேன்னு உட்காந்துட்டு பாண்டரங்க தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு எதுவுமே தெரியாது. அத்தனை பேரும் வந்தார்கள், கைகூப்பினார்கள், நமஸ்காரம் பண்ணார்கள், எங்களை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னா. அவர் கேட்டா, நீங்க எல்லாம் யாரு, என்ன விஷயம் அப்படின்னா. உடனே அவ விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி சிவலிங்கம் எல்லாம் காணலை, அப்படின்னா சமுச்சயம் சொன்னார், உங்க பவராயனை நான் தான் திட்டினேன் அப்படின்னா. இப்ப பவராயன் பாதர் முகத்த சந்தோஷம், யார் திட்டினாரோ அவரே மன்னிப்பு கேட்க வந்திருக்கார். உடனே இந்த மிருத்யுஞ்சயர் பார்த்தார், பவராயனை பாதுகாட்டர் என்னப்பா உனக்கு ஏதான துக்கமா இதுல அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், துக்கம் இருந்தது இப்ப இல்லேன்னுட்டார். அப்போ உடனே அவர் சொன்னார், அப்படிலாம் போக வாய்ப்பு இல்லையே, நல்ல நல்ல தயவு செய்து நீங்க கிருபா பண்ணணும், சிவலிங்கம் எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியலேன்னுட்டார். அப்போ உடனே மிருத்யுஞ்சயர் சொன்னார், நான் கண்டுபிடிச்சிட்டேன் யார் திருட்டு பயல்கள் அப்படின்னு. இவெல்லாம் பார்த்தா யாரு, நான் ரெண்டு நாய் வளர்த்துட்டு இருக்கேங்க, நாய் பேர் ஒன்று பேர் வேதாந்தமா இன்னொரு பேர் சித்தாந்தமா, நாய் பேர் வச்சிருக்காரு நம்மள வைக்கிறோம். அவர் சொன்ன வேதாந்தமும் சித்தாந்தமும் பண்ற வேலை அப்படின்னு. அவள் ஒண்ணுமே இல்லையே வேதாந்தம் அப்படின்னு குடுக்கணும். ஒரு நாய் ஓடி வந்தது, அப்படி வந்தா தலையை செல்லமா அவர் தட்டு தட்டினார், அங்க போனியா சிவலிங்கத்துல திடீர்னு வந்தியா அப்படின்னா. உடனே மண்டே மண்டியாடு எல்லாம் குடு அப்படின்னு உடக்கு 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 ஐயாயிரம் சிவலிங்கம் நாய் வாயிலேருந்து கிட கட 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 கடன் வருது. உடனே ஹே சித்தாந்தம்னு கூப்பிட்டார், குடுக்கூட அது ஓடி வந்தது. நீ என்ன பண்ணாங்க, அது கொட கொட கொடக்கணும் ஐயாயிரம் சிவலிங்கம் பத்தாயிரம் சிவலிங்கமும் மலை மாறி கொஞ்சிருத்து. மிருத்யுஞ்சயர் சொன்னார், கையை கூப்பி இந்த மன்னிச்சிருங்க, அதுக்கு தான் ரெண்டு தூக்கி வந்துடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க எடுத்துக்கோங்க ஒன்று. இவாளுக்கு தூக்கி வாரி போட்டது, இதில் எது தன் சிவலிங்கன்னு இவாளுக்கு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. தன்னுடைய லிங்கம் எதுன்னு இவாளுக்கு தெரியலை. உடனேவா கையை கூப்பிண்டா, சுவாமி உங்களுடைய மகிமை எங்களுக்கு புரிஞ்சுடுத்து, தயவு செஞ்சு கிருபை பண்ணுங்கோ, அவாவா சிவலிங்கத்தை எடுத்து கொடுத்துருங்க, எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலேன்னுட்டான். உடனே ஒரு அழகாக உட்காந்தா பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா, தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா, சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா, ஆனந்த ரூபா பாண்டுரங்கா ஆசிரிதநாதா பண்டரிநாதா. இப்படி ஒரு பஜனை பண்ண ஆரம்பிச்சோடனே சிவலிங்கம்ல ஆட ஆரம்பிச்சிருக்கு. எப்படி நம்ம பஜனை பண்ண சங்கரநாமே எப்படி தலையாற்றாரோ அது போல ஒவ்வொரு சிவலிங்கமும் அப்படி குதிச்சு குதிச்சு ஆட ஆரம்பிச்சுடுது. எல்லாம் கையை கோந்து இப்படி ஆடுறது, ஆயிரம் பத்தாயிரம் சிவலிங்கமும் அப்படி ஆடுறது, பட்டாட்டமா அந்த அங்கனா மங்கனான்ற மாதிரி ரவுண்ட் ரவுண்டா சிவலிங்கம் இருந்துட்டு ஒவ்வொன்றா இப்படி சுத்துறது அப்படி சுத்துறது. இப்போ எல்லாம் பார்த்தா நம்ம கூட எவ்வளோ நாள் இருந்தால் ஒரு நாள் கூட ஆடவே இல்லை, ஏன்னா டப்பாக்குல போய் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு சுதந்திரமா வெளில வந்துட்டா பகவத் பஜனையை கேட்கா சிவபெருமா ஆட ஆரம்பிச்சு. அகம் செய்யவ அச்சுத பிரியக பார்வதி கிட்ட சொல்றார், பாகம்பிரியால் கிட்ட சங்கரநாமேஸ்வரர் சொல்றார், பாகவதம் சொல்றது, அகம் செய்யவ அச்சுத பிரியாக நானும் அச்சுத பிரியன் அப்படின்னு. அவ ரெண்டு பேருக்குள்ள பிரியம் என்னன்னு அவளுக்கு தான் தெரியும், நமக்கு பிரியறது இல்லை. அழகா எல்லாம் ஆடுறது அவள்லாம் கை கூப்பிண்டா, இவர் என்ன பஜனை பாடிண்டே இருக்கா, ஒவ்வொரு சிவலிங்கமா அவர் ஜம்ப் பண்றது, நேர போய் அவளுடைய கழுத்து இருக்கக்கூடிய அந்த பெட்டில அப்படி உட்காந்துக்கிறது, உட்காந்து அங்க வேற ஆடுறது. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, உடனே சிவலிங்கமான சிவாட ஆரம்பிச்சுட்டா. பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க நீநதையாள பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாள பாண்டுரங்க பக்தவத்சல பண்டரிநாதா. பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க எல்லாரும் பஜனை பண்ணார்கள், ஆடினார்கள், எல்லாரும் மிருத்யம் செய்ய நமஸ்காரம் பண்ணார்கள். அவாவா திரும்பவும் போஜனம் அங்கே நிலையை போட்டு காத்துட்டு இருக்காள். எல்லாரும் போஜனத்துக்கு போனார்கள், இவரையும் கூட்டிட்டு போனார்கள். அழகா எல்லாரோடையும் போஜனம் பண்ணா பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சிட்டு கதறினார் மிருத்யுஞ்சயன். ஏ கிருபா சாகரா, கருணா சாகரா, அவ என்னெல்லாம் சொன்னாலும் அத்தனையும் நான் பெருசா எடுத்துக்கல, நீ பெருசா எடுத்துக்கிட்டு ஏப்பா. ஒரு குழந்தைய திட்டினா அம்மாக்கு அவ்வளோ கோபம் வரும். என்ன இது வேணா சொல்லுங்க, குழந்தைய ஒன்றும் சொல்லாதீங்க ஒன்றுப்பா. குழந்தைதான் திருவிழா விளையாடி பந்தடிச்சு கண்ணாடி உடஞ்சிருக்கும். அவன் சொந்தக்காரங்க வீட்டுக்காரங்க சண்டை போட வருவான். எவ்வளோ பண்ணணுமோ நான் தரேன், நீ சும்மா என் குழந்தை ஒன்றும் சொல்லாது அப்படின்னு. அந்த மாதிரி தன் பக்தர்களுக்கு ஒரு அவப்பே வந்தால் பாண்டரங்கனே சரி பண்ணுவான். அப்படி இந்த மிருத்யுஞ்சயருடைய திவ்யமான சரித்திரம். ஒரு முஸ்லீமாக இருந்தவர் பகவான் எப்படி இழுத்து ஒரு வாழைப்பழம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் வாழைப்பழத்தை வாழைப்பழத்தை தோலை சாப்பிட்டவனுக்கே அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்டா எவ்வளோ அடிவில் பார்த்துக்கோங்க. அப்படி அழகான அந்த கொண்டு வந்து ஒரு குருவை காண்பிச்சு கொடுத்து விவேக சிந்துன்னு ஒரு புஸ்தகத்தையும் கொடுத்து பஜனையும் பண்ண வச்சு தன்னுடைய வைபவத்தை காட்டி கொடுத்தான் பாண்டுரங்க. இந்த அஞ்சு நாள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சரித்திரம் அனுபவிச்சோம். முதல் ரெண்டு நாள் சாந்த சக்குபாயுடைய சரித்திரம் அனுபவிச்சோம், புரந்தரதாசருடைய சரித்திரம் அனுபவிச்சோம், நேத்தி பானுதாசருடைய சரித்திரம், இன்னைக்கு மிருத்யுஞ்சயர் நாலு பேருடைய சரித்திரத்தை அஞ்சு நாள் அனுபவிச்சிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் சந்த் ஏகநாதர் பாக்கி இருக்கா, சந்த் ஞானேஸ்வரர் பாக்கி இருக்கா, சந்த் துக்காராம் பாக்கி இருக்கார், சேனா நாவிதர் பாக்கி இருக்கார், ரைதாசர் பாக்கி இருக்கார், பகிரம பட்டர் பாக்கி இருக்கார், சத்ரபதி சிவாஜி இருக்கா, இன்னும் நிறைய பாண்டரங்க பக்தர்கள் இருக்கா. அதனால பார்ட் த்ரீ திரும்பவும் உண்டு. இது பார்ட் டூ, பார்ட் ஒன் விட்டனை இப்படின்னு சொன்னோம். அப்போ புண்டலீக மகரா சிவாள்லாம் அனுபவித்தோம். ஜனா ஜனாபாயி, கோரா கும்பர், ராகா கும்பர், ஆச்சரியமா சவதா மாலி, கூர்மதாசர், இப்படி பல பேர் அனுபவித்தோம். இல்லை இன்னும் கூபா கும்பர்லாம் பாக்கி இருக்கார். அதனால் பார்ட்டு இவாள் அனுபவித்தோம். பார்ட்ரி அது என்னமோ தெரியல, நான் நேற்றியாக சொன்ன மாதிரி பண்டரிபுரம் போய் பாண்டரங்க தொடர் வரைக்கும் அப்படி பாண்டரங்க வைபவமாக அனுபவிப்போம். நம்முடைய ராதகிருஷ்ணா சத்சங்கத்துடைய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினுடைய வைபவமாக, நம்ம கோவிலுடைய உற்சவம் இந்த ஜெயந்தி ஜெயந்தி வைபவத்தோட உற்சவமாக தான் இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதா தலத்தில் அஞ்சு நாள் பாண்டரங்கலியிலே அனுபவித்தோம். இன்னையோட இந்த இடத்துல பாண்டரங்கலியில் பூர்த்தி ஆகிறது, ஆனால் உபன்யாசமும் உற்சவமும் பூர்த்தி ஆகலை. நாளைக்கும் நாளனைக்கும் ஜெயஸ்ரீ கல்யாண மண்டபம் தெப்பகுளம் இருக்க, அங்கே ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி உற்சவம். நாளைக்கு சாயங்காலம் ஆழ்வார்களுடைய கிருஷ்ணானுபவத்தை பற்றி அனுபவிக்க போகிறோம். நாளனிக்கு காத்தாலேந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் பகவத் விஷய அனுபவங்கள் இருக்குது. ஜோராக காத்தால 9 மணிலேருந்து ராத்திரி 8:30 வரைக்கும் மெயினாக விஷயங்கள் இருக்குது. பஜனை, பகவத்கீதை பாராயணம், உரியடி, கிருஷ்ண அபிஷேகம், கிருஷ்ண அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சனை, கிருஷ்ணஜன உபன்யாசம். ஆச்சரியமாக நம்முடைய ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறேன்னு இருக்கார். இப்படி காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 12 மணி நேரம் ஆனந்தமாக எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு கூடியிருந்து குளிரத்துக்கு அத்தனை பேரும் வந்துடுங்கோ, எல்லாரும் ஆனந்தமாக பகவத் விஷயத்தை அனுபவிப்போம். 19வது வருஷம் விளையாட்டு போல் இருக்குது. நான் 3 பயலாக போனேன் குருஜி அம்மாவுக்கு இந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு. இப்போ எனக்கு கல்யாணம், எனக்கு புள்ள வந்தாச்சு. 3 பயலாக எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. கிருஷ்ணகிரி நான் ஓடி போய் பூ வாங்கிட்டு வந்து கிருஷ்ணனுடைய ஒரு படம் உண்டு சத்சங்கத்துக்கு, அந்த படத்துக்கெல்லாம் உட்காந்து அலங்காரம் பண்ணி இந்த ஸ்டிக்கர் புட்டெல்லாம் வாங்கி ஒட்டி அந்த கிருஷ்ணனுக்கு அலங்காரம்லாம் முதல் வருஷம் நான் உட்காந்து பண்ணியிருக்கேன். அது ஒரு சுகம். அதுக்கு உட்காந்து நோட்டீஸ் அடிச்சு எழுதி அப்புறம் அந்த கிருஷ்ணஜெயந்தி விழாவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைங்கரியம், வாழை மரம் ஒன்னோட கைங்கரியம், சீடை பண்றது ஒன்னோட கைங்கரியம், வெண்ணெய் வாங்கிறது ஒன்னோட கைங்கரியம்னு ஒரு 10-20 பேர் இப்படி பிரிச்சுட்டு ஆளுக்கு ஒன்று பண்ணுவோம். இன்னைக்கு என்னடானா அத்தான பேரும் கூடியிருந்து குளிரும்படியா திருமந்திர நகரம் ஜெயிச்சு காட்டுது. அதனாலதான் தைரியமா திருமந்திர நகரத்தை திரும்ப 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 பண்ணிட்டு இருக்கோம். திருமந்திர நகரத்துல 7வது வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சா போல இருக்கு, விளையாட்டு போல 7வது வருஷம். நினைச்சு பார்த்தா திருமந்திர தூத்துக்குடிக்கு நான் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷமா ஓடுறது வாழ்க்கை. சத்தியமா பகவான் அவ்வளவு அழகா நமக்குள்ள அப்படி பந்தத்தை கொடுத்திருக்கான். இத்தனைக்கும் காரணம் வைகுண்டபதி. பிடிச்சி இழுத்து இதே இடத்த தான் முதல் தடவை உபன்யாசம் பண்ண உட்காந்தேன், இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். இதே சொல்லுவேன் வாஸ்துபடி நமக்கு இந்த இடம் தான் சௌகரியமா இருக்கு அப்படின்னு விளையாட்டா சொல்லுவேன். இடம் மாறி மாறி உட்காந்து பண்ணி வைகுண்டபதி கோவில பண்ணிருக்கேன், சங்கரராமேஸ்வரர் கோவில பண்ணிருக்கேன், அப்புறம் சங்கரராமேஸ்வரர் கோவில் அந்த மேடை. இந்த குழந்தைகள்லாம் உரிமையோட இது எங்க ஊரு எங்க கோவில் எங்க தெருவில் விளையாடுவாளே அந்த மாதிரி 7 வருஷமா உரிமையோட சங்கரராமேஸ்வரன் வைகுண்டபதியை என்ன குழந்தையா வச்சுட்டு விளையாடிங்க. சத்தியமா நினைச்சா அதிசயமா இருக்கு. இந்த இடத்துல வந்து உக்காந்து 7 வருஷமா சுகமா போயிட்டு இருக்கு. இது வருஷா வருஷம் போகும். சத்தங்கள் எல்லா குழந்தைகளும் மாத்தி மாத்தி இந்த மேடை ஏறி உபன்யாசம் பண்ணுவா, அதை நானும் பார்ப்பேன். சுதாமாவும் ஏறி இங்க உட்காந்து உபன்யாசம் பண்ணுவோம், அதுவும் நடக்கும். என் பேரை வரைக்கும் பண்ணுவோம். என் பேரனை தாண்டி ஜென்ம ஜென்மாந்திரம் குத்தகை எடுத்தாச்சு. நிறைய பாகவதர்கள் வரணும், நிறைய பேர் உபன்யாசம் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், கூடியிருந்து குளிரணும். அதனால இன்னையோட இந்த பாண்டங்கலியில முடியறது. ஆனா நாளைக்கு உபன்யாசம் உண்டு. சாயங்காலம் 6:30 ஜெயஸ்ரீ கல்யாண மண்டபத்துல சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை காத்தால 9:00 ராத்திரி 9:00 வரைக்கும் தொடர்ந்து உரியடி, நிறைய நாம ஜபம், எல்லா விஷயங்களும் இருக்கு. மத்தியானம் பகவத் பிரசாதம் உண்டு. அதனால நீங்க காத்தால வந்தா போதும், ராத்திரி வீட்டுக்கு போனா போதும் சௌகரியமா. ஒரு சமயம் நீங்க ஆளுமன் நீங்க மட்டும் வந்தா மட்டும் போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம், எல்லாம் தானா கிடைக்கும். ஆனந்தமா கூடி இருந்து பகவான் எல்லாருமா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஒரு 5 நிமிஷம். அது எப்பொழுதுமே வைகுண்டபதிக்கு அமரம் பிரியம் உண்டு. அதனால எப்ப பார்த்தாலும் ஒரு மரியாதையை கொண்டு கொடுத்துருவா, வாங்கினாலும் முடிச்சிடும். ராதே கிருஷ்ணா. கருணாசாகரன் பார்த்துக்க முடியாது, தாயாருக்கு சாத்தியம் புடவையும். பகவான் இவ்வளவு தூரம் கிருபை பண்றான் அப்படின்னா அவன் நாமத்தை சொல்றதுனால. இப்படி ஒரு மரியாதை கிடைக்கிறதுன்னா ஒரே காரணம், என்னுடைய சத்குரு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மா அவர்கள் தான். அதனால பக்தி பண்ணுவோம், நாமஜபம் பண்ணுவோம், கூடி இருந்து குளிர்வோம். இதை கூட நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கிட்டு மெட்ராஸ் ஒரு ஃபிளாட்ல போயிட்டோம். இப்போ கூட எல்லாரும் பேசிட்டு இருந்தா 15 August கோலாகலமா கொண்டாடணும். நான் கூட நினச்சேன் சரி அங்கே பூசா இருக்கும், அங்கே பூசா கொண்டாடணும், அதனால் கிருஷ்ணஜெயந்தி விழா அப்படி தள்ளி வைப்போம் மாற்றி வைப்போம் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா நீங்கள்லாம் கொண்டாடிக்கோங்க, நான் தூத்துக்குடி போகிறேன், அது சுதந்திர தினம், பாரத தேச விஷயம்னா இங்கே கொண்டாடினாத்தான் எனக்கு செய்யப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எல்லோரும் என்ன எப்படி போகிறேன்னா சொன்ன வெளியே கிடையாது. அங்கே போனாதான் சரியாக வரும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது அது சுதந்திர தினத்தன்னைக்கு பரிவர்த்தம் கட்டி விட்டுட்டான் பகவான். நிஜமாவே எனக்கு சத்தியம் இதுதான். இது இந்து மந்திர நகரம், இது சுதந்திர பூமி, தேசபக்தர்களுடைய பூமின்றதுக்கு இதெல்லாம் விட வேறு ஒன்றுமே வேண்டாம். அதனால் எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம். இன்னும் நிறைய பகவத் விஷயங்களை அனுபவிப்போம். இன்னும் நிறைய 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 அனுபவங்கள் நமக்காக காத்துருக்கு. நிறைய திவ்ய தேசங்கள்லாம் போகணும், பண்டரிபுரம் போகணும், பிருந்தாவனம் போகணும், துவாரகா போகணும். இதில் வேற நம்ம ஜீயர் வேற நம்மளோட வரணும், நம்மளோட வரணும், நம்மளை விட அவர் பிடிப்பாக இருக்க. சாதாரணமாக சன்னியாசிகள்லாம் அப்படிலாம் வரவே மாட்டா. ஜிஏ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார், நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், இப்போ போகலாம், செப்டம்பர் 12 போகலாமா? நான் சொன்ன சுவாமி அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, திடீர்னா நடக்காது, நிச்சயமாக போகலாம். அவங்க அக்டோபரில் போகலாமா, நவம்பரில்? அவர் லைனாக கேட்டுருக்காரு. நான் சொன்ன கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. அப்போ அவ்வளவு தூரம் நமக்கு மேலே ஜிஏ வரைக்கும் உரிமை வச்சுருக்கார் அப்படின்னா இது நமக்கு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் தொடர்ந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் கூடி இருந்து குளிர்வோம். ராதே கிருஷ்ணா. இத்தனை அழகான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம உரிமையோடு பண்ணுறதுக்கு நம்ம வைகுண்டபதி பெருமாளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தக்கார், கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறா. உரிமையோடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதானே நமக்கு வேணும். அவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? அதெல்லாம் இன்றைக்குமே நன்றிக்கடன் பட்டிருக்கோம். யாரெல்லாம் அந்த கைங்கத்தில் ஈடுபட்டாலோ அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு நீங்காத செல்வம் நிறை. ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கி. ஜெய் ஸ்ரீ பாகம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரமூர்த்தி கி. ஜெய் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி கி. வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய். போலோ வீரதீர சூராஞ்சனே சுவாமி கி. ஜெய் போலோ ஸ்ரீ மிருத்யுஞ்சய மகாராஜ் கி. ஜெய் போலோ ஸ்ரீ சந்திரபாகா மாதா கி. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி. குண்டலீகவாராதா. ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. இப்போ ரகசியமாக என்ன சொன்னார்னா, அடுத்த உபன்யாசம் டேட்டு அக்டோபர் 5லேருந்து 5, 6, 7, 8, 9 ஆறு நாளும் உபன்யாசம் உண்டு. 10ஆம் தேதி ஒரு நாள் கேப்பு. 11ஆம் தேதி நம்முடைய வைகுண்டபதியுடைய 5 கருட சேவை. கரெக்டாக 1 மாதம் கேப்பில் வந்துருக்கேன். ஜூனில் வந்தேன், ஆகஸ்டில் வந்தாச்சு, செப்டம்பர் 1 மாதம் கேப்பு, திருப்பியும் அக்டோபர் 5லேருந்து. அப்பையும் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் தான், கன்ஃபார்ம் தான். இதுதான் பகவானுடைய கிருபை. மேலே எல்லாரும் கூடியிருந்து குளிருவோம். அக்டோபர் 5 நினச்சி நாளைக்கு விட்டுவிடாதீங்கோ. நாளைக்கும் நாளைக்கும் இருக்குது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன், நாளைக்கும் சேர்த்து சொல்லி வைக்கிறேன். 2 நாள் எல்லா வேலையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு ஆனந்தமாக கிருஷ்ணஜெயந்தி கொண்டாடுவோம். அதுக்குள்ளே ரெடியாகி 5 கட சேவையை கொண்டாடுவோம். இப்படி ஜாலியாக அப்படி ஆனந்தமாக இருப்போம். அவ்வளோதான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.